ஞானவர் அவர்கள் நமக்கு சக்தி எப்படி கொடுக்கிறேன் என்று இந்த உபதேச வாயிலாக உணர்த்துகின்றார்கள். நாம் ஏற்கனவே கேட்ட உபதேசம்தான். சாமியிடம் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அந்த பிரசாத பாக்கெட்டில் 1 ரூபாய் நாணயமோ இது போன்ற பணத்தையும் வைத்துதான் அதை தொட்டு ஆசீர்வாதம் செய்து நமக்கு கொடுக்கின்றார்கள். உங்களுக்கு அரும்பெரும் சக்தி இதன் வாயிலாக கொடுக்கிறேன் என்றும் சொல்லுகின்றார்கள். அந்த கொடுக்கக்கூடிய காசை நீங்கள் பதனமாக உங்கள் வீட்டில் விநாயகர் படம் இருந்தால் அதன் அருகிலே வைத்து அதை உற்று பார்த்து முடிந்தால் ஒரு பச்சை பாலையோ அல்லது பச்சை தண்ணீரையோ வைத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று இதுபோன்று எண்ணி ஏங்கி சுவாசித்தீர்கள் என்றால் அந்த படத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வருவதையும் பார்க்கலாம். இந்த உணர்வுகள் சுவாசிக்க சுவாசிக்க மனதில் ஒரு அமைதியும் நிம்மதியும் ஏற்படலாம். அதே சமயத்தில் உங்கள் குழந்தைக்கோ அல்லது உங்கள் பையனுக்கோ மற்றவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கொஞ்ச நேரம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணவுகளை பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த சக்தி வாய்ந்த உணவுகளை எடுத்து வலுப்படுத்தி வீட்டில் துளசியோ அது இருந்தால் அதில் அந்த நீரில் அதை போட்டு அந்த கை குழந்தையாக இருந்தாலும் சரி மற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது மருத்துவர் அந்த மருந்து கொடுத்திருந்தாலும் அந்த தண்ணீரை சிறிது அவர்களுக்கு கொடுத்து அந்த நோய் நீங்க வேண்டும், அவர் உடல் நலம் பெற வேண்டும், அவர் மனபலம் பெற வேண்டும் என்று இதுபோன்று இந்த தியானத்தின் மூலம் அந்த சக்தி வாய்ந்த உணர்வை நீங்கள் இணைத்து அதை செய்தீர்கள் என்றால் அது கை குழந்தையாக இருந்தால் உடல் நலம் பெறும், மற்றவர்களாக இருந்தாலும் இந்த உடல் நலம் பெறக்கூடிய சக்தியாக உங்களால் நிச்சயம் செய்ய முடியும், உங்கள் எண்ணத்தினால செய்ய முடியும் என்று இதை இந்த பிரசாத பாக்கெட்டில் அந்த காசை கொடுத்து உங்களுக்கு நான் எந்த ரூபத்தில் எதன் வழியில் இந்த சக்தி வாய்ந்த உணர்வை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இதில் உணர்த்துகின்றார்கள் என்றால் இது வாக்காகத்தான் கொடுக்கின்றார்கள். ஆனால் குருநாதன் கொடுத்த சக்தியை அவர் எப்படி கொடுக்கிறேன் என்றும் நமக்கு சொல்லுகின்றார், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லுகின்றார். பயன்படுத்த வேண்டிய முறையை நாம் கையாண்டோம் என்றால் அதன் வழி நாம் செயல்படுத்தினோம் என்றால் அந்த அனுபவத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை விடுத்து பக்தி மார்க்கத்தில் அங்கு ஆலயங்களுக்கு சென்று அங்கே வணங்கப்படும் போது அந்த சாமிதான் அல்லது அந்த தெய்வம் தான் நமக்கு செய்து கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பிலே செல்கின்றோம், அந்த ஆசையைத்தான் வளர்த்துக் கொள்கின்றோம். அதே போன்று சாமியை எண்ணினாலும் சரி சாமிதான் செய்து கொடுப்பார் சாமிதான் செய்து கொடுப்பார் என்று இந்த குறையை சொல்லத்தான் பழகி இருக்கின்றோம் என்பதை குருநாதர் இங்கே ஆகவே தயவுசெய்து இங்கே தியானத்தை இந்த உபதேசத்தை கேட்போர் அனைவரும் உங்களுக்கு நல்லதாக வேண்டும், நோயிலிருந்து விடுபட வேண்டும், உடல் நலம் பெற வேண்டும், தொழில் சீராக நடக்க வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும், கணவன் மனைவி மகிழ்ந்து வாழ வேண்டும், இப்படி எது நல்லதாக வேண்டுமோ அதை எண்ணி ஏங்கி அந்த உணர்வுடன் இதை பதிவு செய்தீர்கள் என்றால் நான் கொடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அபரிதமாக அது வேலை செய்யும். ஏனென்றால் நாம் வழக்க வழக்கத்தில் இந்த கஷ்டத்தை சொல்வதற்குத்தான் நம்முடைய உணர்வுகள் வேலை செய்கின்றது. ஆனால் இந்த கஷ்டத்தையோ துன்பத்தையோ சொல்லிக் கொண்டிருந்தால் அது சரியாகுமா என்றால் சரியாகுது. ஒரு குழந்தையே சரியாக படிக்கவில்லை அல்லது தவறு செய்கின்றான் அல்லது வேலை பார்க்கும் இடத்திலே ஒரு தவறு செய்கிறார் என்று அவரை நாம் கோபித்து பேசினோம் என்றால் அதனால் நன்மை ஏற்படுமா என்றால் நன்மை ஏற்பட போவதில்லை. அந்த திட்டக்கூடிய உணர்வோ அவரை வேதனைப்படுத்தி நாம் சொல்லுகளை சொன்னதோ மீண்டும் அதே உணர்வுதான் நமக்கு திரும்ப வருமே தவிர அங்கு நன்மை செய்யக்கூடிய நிலைகள் வருவதில்லை. குழந்தையை நாம் படிக்கவில்லையே என்று திட்டினோம் என்றாலும் அவன் மீது நமக்கு வெறுப்பு வருகிறது, ஆத்திரம் வருகின்றது. குழந்தையோ நம்மை எண்ணி தாய் நம்மை திட்டுகிறார்கள், அப்பா நம்மை திட்டுகிறார்கள் என்று இந்த உணர்வுதான் அவர்களுக்குள்ளும் விளைகின்றது. அது நல்லது பெறக்கூடிய சக்தி அங்கே இருவருக்குமே இழக்கப்படுகின்றது. ஆக இதற்கு பதிலாக குருநாதர் காட்டிய வழி இந்த தியானத்தை நீங்கள் அரும்பெரும் சக்தியை நீங்கள் உங்களுக்குள் கூட்டிக் கொண்டு அந்த உயர்ந்த உணர்வை வளர்த்து அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும், அவர்கள் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று உங்களுக்கு நான் சக்தி கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த முறைப்படி நீங்கள் இதை எடுத்து அங்கே பாய்ச்சி அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், அவன் சீராக வேண்டும் என்று இந்த வாக்கினை இந்த சொல்லை இந்த உணர்வை அங்கே பதிவு செய்து அதன் வழி செயல்படுத்தினால் நம்முடைய மனதும் அமைதியாகின்றது, மகிழ்ச்சியான உணர்வும் நமக்குள் அது தூண்டப்படுகின்றது. அதே சமயத்தில் அவர்களுக்குள்ளும் நாம் கொடுக்கக்கூடிய வாக்குகள் அது பதிந்து அவர்கள் சிந்தனைக்கு அந்த உணர்வு வந்தால் அவர்களும் தெளிந்து வாழ அவள் அறியாது இயக்கக்கூடிய எந்த உணர்வு அவர்களை அதுபோன்ற தீமைகளை அல்லது அந்த தவறுகளை அல்லது அந்த அறியாத நிலையில் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றதோ அதிலிருந்து விடுபடவும் இது ஏதுவாகும். அதற்குத்தான் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று குரு இதை உணர்த்துகின்றார்கள்.
தயவுசெய்து இங்கே ஞானத்து வர்றவங்க உங்களை சக்தி பெறதான் செய்யறதுக்கு இது தியானம் வச்சிருக்க மாட்டாங்க. நான் தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என் பேச்சு பூராச்சு அங்க வழி கட்டி விட்டு உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி அப்புறம் நான் இங்க வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு கூப்பிடுது. எத்தனை வருஷ காலமா வந்தாலும் இந்த பக்தி மார்க்கங்கள்ல கோயில்ல வந்து எனக்கு அது கூட இது கூடன்னு குறைகளை சொல்லி கேட்கிற மாதிரிதான் இருக்குதே தவிர இங்க உபதேசத்தை கேட்டு அதன்படி நீங்க நடந்தா உங்க உயிர் அதன் வழிப்படி எல்லாம் நல்லதச்சு அதை நாம புரிஞ்சுக்கிறது இல்லை. எதை செய்தாலும் பக்தினா என்னன்னே தெரியாத நிலைகள்ல இருக்கிறீங்க. நீங்க கோயிலுக்கு போனாலும் அங்க வணங்க வேண்டிய முறைகள் எதுங்கிறவர்களான முதல்ல தெரிஞ்சு நடந்தது. ஏன்னா சாமிகிட்ட ஆசீர்வாதம் கொடுத்தா நல்லா இப்போன்னு நினைக்கிறீங்க. சாமி ஆசீர்வாதம் கொடுத்து நீங்க நல்லாகிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்து இதை வச்சு நீங்க வளர்ச்சிங்கன்னு சொன்னா அந்த 100 ரூபாய அது சரியான நிலைகளை தொழில் செய்ய முடியும்னு அந்த 100 ரூபாய காப்பாற்ற முடியும். ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்து உதவி செய்து உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாய் வச்சு நீங்க எப்படி காப்பாற்ற போறீங்க? அதுக்கு நல்ல ஒரு ஞானமும் ஒரு சக்தி வேணும். அப்படி இருந்தாலும் அந்த 100 ரூபாயில நம்ம பல 1000 ரூபாய் நான் கொடுக்க முடியும். அதே சமயத்துல என் குடும்பத்துல சிக்கல் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டம் இருக்குதுன்னு சொல்றோம். இந்த கஷ்டம் எங்க இருந்து வருது? நமக்குள்ள இருந்ததான் இந்த கஷ்டம். வேற வெளியில இருந்து எங்க கஷ்டம் இல்லை. நம்ம மனசுல நினைச்சிரும், பையன் அப்படி இருக்கிறான், அவனுக்கு தொழில் இல்லை, இவனுக்கு தொழில் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு நாம என்ன பார்ப்போம்? அப்படி செய்யறது அந்த உணர்வு தான் நாம் நுகர்றோம். அப்ப நாம் நுகர்ந்த உணர்வுகள் நாம் அறிகிறோம். அவங்களை எந்த வகையில நினைக்கிறோமோ அதுதான் நமக்குள்ள இயக்கம். ஒரு பையன் பிடிக்கல அப்படின்னு சொன்னா நான் நல்ல பையன் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் எண்ணியபடி அவன் சரியா வரலைன்னா அவனை நான் கோபமா தான் பேசுறேன். அப்ப கோமா பேசி அவனை திருத்த முடியுமான? முடியாது. அவன் தவறு செய்யறதை எனக்குள்ள எடுத்து அவன் எப்படி தவறு செய்யறானோ அந்த உணர்வு தான் என்கிட்ட வளர்த்துக்கிட முடியும். உதாரணமா நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. பையனை பற்றி நீங்க வீட்டுல வளர்க்கணும் வளர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல முறையில் வளரணும் வரணும்னு நினைக்கிறீங்க. அல்லது குழந்தைக்கும் உடம்பு சேரும் இல்லையான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லையே, உடம்பு சரியில்லையே வேதனைப்பட்டா யாருக்கு நஷ்டம்? அந்த வேதனை உணர்வு நீங்க சுவாசிச்ச உடனே அது உங்களுக்கு உமி நீரா மாறும். அந்த உமி நீர் நீங்க சாப்பிட்ட ஆகாரத்தோட கலக்கு. ஒரு பாலில் பாதாமியை போட்டு விஷத்தை போட்டா எப்படி இருக்கும்? இந்த பாதாமி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? உடனே மயக்கம்தான். இதே மாதிரி குழந்தை கை குழந்தை நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவன் உடம்பு சரியில்லாம இருக்கு சொல்லுங்க அந்த குழந்தைக்கு. அப்ப அவனை மீட்டுறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றோம். அவன் குழந்தை இப்படி சில்லி சில்லுன்னு அழுதுகிட்டு இருக்கிறான் அப்படின்னு எண்ணும் போது அந்த வேதனையை நாம் நுகர்ந்து நாம் சாப்பிட்ட ஆகாரத்துல அந்த விஷமான உமிழ்நீரா மாறும். அந்த உமி நீர் மாறின உட்பாடு என்ன செய்து நீங்க அன்னைக்கு சாப்பிட்ட ஆகாரத்தை சரிநீர் ஜீர்ணிக்கிறது. அதிகமான நிலைகள் நீங்க வேதனைப்பட்டீங்கன்னா ஒரு வயிற்றாலேயே போகும். அப்போ குழந்தைய நீங்க எங்க காப்பாத்துறது? உங்க உடலுக்கு வேதனை என்ற உணர்வு உடல்ல வரப்போகும்போது அந்த குழந்தைய பார்த்து மீண்டும் இதைத்தான் உங்க மூச்சையை தான் பார்த்தோம். அந்த குழந்தைக்கு இதே உணர்வு போய் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கு. அதை காப்பாத்துறதுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? கோயில போய் நீ அர்ச்சனை பண்ணும்போது உங்க கஷ்டத்தெல்லாம் அந்த பையனுக்கு இப்படி இருக்குது, அவனுக்கு வேதனையா தான் இப்ப என்னீங்க. அப்ப கோயில போய் என்ன செய்யுது அவனுக்கு வேதனை? அப்ப குழந்தைக்கு குணம் எப்படி ஆகுது? அதோட உங்களுக்கும் அந்த உடல் நலம் குறைவு தான். இப்ப நாம என்ன செய்யணும்? இதுல இருந்து தப்புறதுக்குதான் நம் மனிதன் வாழ்க்கையில எல்லாரும் நல்லதுதான் என்றோம். சந்தர்ப்பத்துல ஏதோ ஒன்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப அவனை காப்பாத்தணுமா இல்லையா? அதுக்குதான் இங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு தியானத்துல உங்களுக்கு சக்தி கொடுக்குறோம். சாதாரண மனிதனுடைய நிலைகள்ல நாம் சுவாசித்து பிழைக்கணும். இப்போ அகஸ்தியன் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துரு நட்சத்திரமானது, அந்த துரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை சூரியன் அதை கவர்ந்து வச்சு நின்று நமது பூமிக்கு நேரா எடுத்தனால் அதெல்லாம் எடுத்து நமது பூமிக்குள்ள பரவிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நீங்க ஆசைப்படுறது எப்படி இருக்கணும்? அந்த துரு நட்சத்திரத்தின் பேரறிவனும் பேரொழியும் நாம் பெறணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஏங்க. எனக்கு நான் காசு கொடுக்கணும்னு உங்ககிட்ட எதுக்கு கொடுக்குறேன்? அந்த காசுல சக்தி ஏற்றி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பொருளும் வேணும், நல்ல ஞானம் வேணும், நாணயம் வேணும் அப்படிங்கறத நினைச்சுதான் உங்ககிட்ட காசு கொடுக்குறது. இந்த காசை எங்க வைக்க சொல்றேன்? விநாயகர் படத்துல வைக்க சொல்றேன். அந்த விநாயகர் படத்துல வச்சா அதுல அந்த இதுல இருக்கக்கூடிய சக்திய நீங்க இதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே ஈஸ்வரா அப்படின்னு உங்க உயிரை நினைச்சு பழகணும். அந்த உயிரை நினைச்சிட்டு உங்க அம்மா அப்பாவையும் நினைச்சு, அம்மா அப்பாவால அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை நான் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பழத்துக்கு முன்னாடி நின்று பார்த்தா நீ சரியான முறையில கவனிச்சு பாருங்க, அந்த விநாயகர் படத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வரும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க நுகர்ந்தேன்னு உங்க மனசும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை நீங்க கொண்டாங்க உங்களை நம்புகணும்னு சொல்றாங்க. இதை மாதிரி நீங்க எடுத்து காலையில அந்த துருவதியானத்தை எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷமா ஒரு பத்து நிமிஷமா அந்த துருவ நட்சத்திரத்தோட அந்த பேரால் பெறணும். என் உடல்ல என் ரத்த நாணங்களை கலக்கணும், என் உடல்ல ஜீவாத்மா ஜீவாணுக்கள் அனைத்தும் பெறணும் அப்படின்னு உங்க நினைவை உங்க உடலுக்குள் செலுத்தும். அதை செலுத்தி பழகும். செழித்து கொஞ்ச நேரம் வேணும் உங்க உடல்ல ஒரு மனசு ஒரு நிம்மதி வர்றதை பார்க்கலாம். அந்த சமயத்தில் இந்த விநாயகர் படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு பாலோ உங்களால முடியலன்னா ஒரு பச்சை தண்ணியோ, நீங்க வெறும் பச்சை தண்ணி வச்சு பச்சை தண்ணி வச்சு இதுதான் பூஜைக்கு என் இத்தனை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழி என் உடல்ல படலாம், என் ஜீவான்மா ஜீவானுக்கு இருக்கணும், என்னோட அமோது பணம் என் ஜீவன் கணக்கப்படும் திரும்ப திரும்ப என்ன அப்படி இறங்கி எண்ணி வந்தவுடனே என் குடும்பத்துல மகேஸ்வரோட அபிஷேகத்தை படணும். இப்ப உங்க பையனுக்கு எது உடம்பு செடிங்களோ அந்த துரு நட்சத்திரத்தின் கேடர்களும் கேரளம் அவன் உடல்ல படணும். அவன் உடல்ல நோயெல்லாம் நீங்கணும், அவன் உடல் நல்லா ஆகணும் அப்படின்னு நீங்க எண்ண நீங்க அந்த விநாயகர் படத்திலேயே பாருங்க. அப்ப உங்க உடல்ல ஒரு விதமான சக்தி வரும். அதை வச்சு உங்க குழந்தைக்கு நல்லாகணும் என்ன, அதுக்குத்தான் உங்ககிட்ட காசு கொடுக்குறது. அதை நீங்க வச்சு நீங்க உற்று பாருங்க. அப்ப என் குழந்தை நல்லா இருக்கும். அந்த கொஞ்சோண்டு அந்த தீர்க்கத்தை உங்க வீட்டுல தொலைச்சி இருந்தா பரவாயில்ல, ரெண்டு எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியில கூட போட்டு வச்சுக்கலாம். சும்மா ஒரு நடக்கு இந்த குழந்தைக்கு கொடுத்து உடம்பு நல்லா ஆகணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏதாவது நீங்க டாக்டர்கிட்ட மருந்து கொடுத்தாங்க அதை கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணி அதை எடுத்து கொடுங்க. டாக்டர் இல்லாதபடி நீங்க இதை நம்பிக்கையோட நீங்க செய்தீங்கன்னா அந்த உடல் நல்லதாகும். ஏன் அந்த தாய் அந்த நிலையில எண்ணி அதை கொடுத்து பண்ணணும். நீங்க இதை செய்து பாருங்க அப்படின்னா நான் பல முறை உபதேசித்து சொல்றேன். அது யாருமே கவனிக்கிறது இல்லை.
நமக்குள் இருக்கக்கூடிய ஆறாவது அறிவினுடைய சிறப்பு இயல்புகளையும் அதனுடைய வல்லமைகளையும் அதில் இருக்கக்கூடிய வலிமையான சக்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியே குருநாதர் இந்த உபதேசத்தை உணர்த்துகின்றார்கள். சாமியை பார்த்து சாமியிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். சாமியிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் நம் குடும்பம், நம் தொழில், உடல் நலம் அனைத்தும் சரியாக இருக்கும் என்று இந்த எண்ணத்துடன் தான் வருகின்றார்களே தவிர, சாமி சொன்ன உபதேசத்தில் பதிவாக்க வேண்டிய அந்த ஞானிகள் உணர்வுகளை நாம் கூர்மையாக உற்று கேட்போம். அதை கேட்டு ஆழமாக பதிவாக்கிக் கொண்டால் அந்த தீமையை நீக்கக்கூடிய உபாயங்களும் அந்த அருள் ஞானங்களும் நமக்குள் தோன்றும். அந்த ஞானத்தை வைத்து இந்த வாழ்க்கையில் வழி நடத்தினால் ஆறாவது அறிவின் திணை கொண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்குள் அறியாதி வரக்கூடிய தீமையிலிருந்து நாம் விடுபட முடியும் என்பதற்குத்தான் நான் மீண்டும் மீண்டும் உபதேசிக்கிறேன் என்று குரு சொல்லுகின்றார். ஆக இந்த உபதேசம் உங்களுக்கு கொடுப்பதே உங்களுக்குள் அவ்வப்பொழுது வரக்கூடிய தீமையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்குத்தான் இதை கொடுக்கின்றேன். ஆனால் இதை விடுத்துவிட்டு சாமியிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் அல்லது சாமியை பார்த்தால் அல்லது சாமி நம்மளுக்கு ஏதாவது நல்லது சொன்னால் என்று சாமியைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களே தவிர செய்ய வேண்டியதை அது செய்யவில்லை என்றால் இந்த உலகம் போகும் நிலையில் எங்கே செல்லும் என்று சொல்ல முடியாது என்றுதான் குரு இதில் நமக்கு நான் சொல்லி சொல்லி இந்த உணர்வை வெளிப்படுத்தி நான் பேசி பல பேருக்கு இந்த உணர்வை செலுத்தப்படவும் என் தொண்டையே அது கட்டி விடுகின்றது. எத்தனை பேரிடம் அது சொன்னாலும் மீண்டும் இந்த கோயில்களே சென்று சாமி செய்யும் என்ற இந்த உணர்வுடன் தான் இங்கே நாடி வருகின்றார்களே தவிர சொல்லக்கூடிய அருள் உணர்வுகளை பதிவு செய்து அதை வளர்த்துக் கொண்டு அதன் வழி நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதற்கே இந்த உபதேசத்தை நமக்குள் அழுத்தம் திருத்தமாக ஆழமாக நமக்குள் பதிவு செய்கின்றார் நமது குருநாதர். உதாரணமாக ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகின்றோம். நமக்கு அந்த சரியான பாதை தெரிய வேண்டும். அந்த பாதை வழி எந்த அடைப்புகளும் அல்லது எந்த தடைகளும் இல்லாது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாதையாக இருந்தால் எந்த அடைப்புகளும் இல்லாதிருந்தால் நாம் அடைய வேண்டிய எல்லையை அடைவது மிகவும் எளிதானது. ஆனால் இந்த பாதையும் தெரியாதபடி அந்த பாதையிலும் நாம் செல்லாதபடி பாதையே இல்லாத இடத்தை நாம் தேடிக்கொண்டிருந்தால் எப்படி அங்கே அந்த தடைப்பட்ட இடத்திலேயே மீண்டும் சுழன்று கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருப்போமோ இதுபோன்றுதான் இந்த வாழ்க்கையில் ஆறாவது அறிவை நாம் சீராக பயன்படுத்த அந்த வழிமுறைகளை குருநாதர் நமக்கு உபதேசித்தாலும் அந்த அருள் உணர்வுகளை நுண்ணிய உணர்வாக செயல்படுத்த வேண்டிய வழிமுறைகளையும் சொன்னாலும் அது நாமே நமக்கு தடைப்படுத்தும் நிலையாக எப்படி வருகிறது? ஏனென்றால் இன்று பிறர் செய்யும் தீமைகளோ பிறர் அறியாது இயங்கக்கூடிய நிலைகளோ அல்லது பிறர்படும் துயரங்களோ அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மற்ற தொழிலில் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, நாம் எல்லோரிடம் நாம் அன்புடன் பண்புடன் ஒருவருக்கொருவர் பேசி உறவாடித்தான் நாம் பழகுகின்றோம், பழக வேண்டி இருக்கின்றது. ஆனால் இப்படி பழகினாலும் அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகள் அது நமக்கு ஒத்ததாக அல்லது நாம் விரும்பும்படியாக நாம் எதிர்பார்த்தபடி அந்த நல்ல நிலையாக வரவில்லை என்றால் அவர்கள் இப்படி செய்கிறார்களே, அவர் அறியாது இப்படி செயல்படுத்துகிறார் என்று எத்தனையோ உணர்ச்சி வசப்படும் நிலை வருகின்றது. ஆனால் இந்த உணர்ச்சி வசப்பட்டு அவருடன் நாம் மோதி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அல்லது அதை நினைத்து வேதனைப்பட வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இதிலிருந்து விடுபட வேண்டும், இதிலிருந்து விடுபடக்கூடிய சரியான பாதை எது, நாம் எண்ணி அந்த நல்லதை எப்படி செயல்படுத்துவது, அவர்களுக்கும் அந்த உயர்ந்த உணர்வு எப்படி ஊட்டுவது என்ற இந்த பாதை, அந்த ஆறாவது அறிவை நாம் அந்த இடத்தில் குருநாதர் காட்டிய வழி அதை சீராக பயன்படுத்த முடியாததால் தான் அங்கனுக்குள் நாம் தடைப்பட்டு அது வேதனைப்படும் நிலையாக. ஏனென்றால் நாம் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும், அடுத்தவர்களுக்கு அந்த வழிகாட்ட வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் எப்படி சொல்ல வேண்டும், எப்படி வழிகாட்ட வேண்டும் என்ற அந்த பக்குவ நிலைகளை நாம் அறியாது இருக்கின்றோம். குருநாதர் அதைத்தான் இந்த உபதேசத்திலே நமக்கு தெளிவாக உணர்த்தி, ஒரு குழந்தையாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், குடும்பத்தில் இருந்தாலும், எத்தனையோ நாம் சந்திக்க நேருகின்றது. அதன் வழி நாம் வரப்பட போகும்போது ரெண்டு பேர் கடன் வாங்கியவர்கள் கொடுக்கவில்லை என்றால் அந்த எண்ணத்துடன் வீட்டுக்கு வந்தால் அந்த கோபத்துடன் ஆத்திரத்துடன் வேதனைப்பட்ட உணர்வுடன் தான் வர வேண்டியிருக்கின்றது வேலைக்கு சென்ற கணவர். ஆனால் அந்த வேதனையோடு அந்த ஆத்திரத்தோடு வரப்பட போகும்போது நாம் சுவாசித்த அந்த வேதனை மாத்திரம் கோபம் வீட்டிற்கு வந்து உணவாக உட்கொண்டாலும் அந்த உணவு இந்த அமிலங்கள் அந்த உணர்வு அதற்குள் கலக்கப்பட போகும்போது அது அஜீரண சக்தியாக மாறுகின்றது. அந்த அஜீரண சக்தியாக மாறப்பட போகும்போது 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ சாப்பிட்ட ஆகாரம் ரத்தமாக அது மாறப்பட போகும்போது இந்த வேதனைப்பட்ட உணர்வு நஞ்சு கலந்த பின் அந்த நஞ்சான உணர்வு கலந்த அந்த ரத்தம் உடல் முழுவதும் சுழலப்பட போகும்போது நம்மை அறியாமலே அன்று கைகால் குடைச்சலோ அல்லது மயக்கம் போன்றோ நம்மை அறியாதே இந்த உபாதைகள் வர தொடங்கி விடுகின்றது. நாம் தவறு செய்யவில்லை, ஆனால் இதுபோன்று வந்து விடுகின்றது. ஆக இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நாம் வந்தோம் என்றால் எதனால் நமக்கு இந்த கோபம் வந்தது, எதனால் இந்த ஆத்திரம் வந்தது, எதனால் நமக்கு இந்த நோய் வந்தது என்று சிந்திக்க தொடங்கினால் இந்த நல்ல வழி வேண்டும், தெளிவான பாதை வேண்டும் என்ற எண்ணத்திற்கு இந்த கணவனுடைய நிலையில் வந்தால் மனைவி அங்கே ஒரு சரியான உணர்வை அங்கே சுட்டி காட்டினால் அங்கே பகைமை இல்லாது வெறுப்பு இல்லாது அந்த குடும்பத்தில் சீராக இருக்கும். அதை விடுத்து மனைவிக்கு ஆலோசனை கணவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். மனைவி ஏதாவது சொல்ல எடுத்தால் வெளியில் இருக்கவன் துன்பம் துயரம் தாழ முடியவில்லை, நீ வந்தால் இப்படி பேசுகிறாய் என்று வெறுப்படைந்தோ ஆத்திரப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டு பேசப்பட போகும்போது இன்னும் கூட கொஞ்சம் நமக்கு தீமையான உணர்வுகளை சுவாசிக்கும் நிலையில் தான் வருகின்றன. வெளியில எந்த வேதனைப்பட்டமோ வெறுப்படைந்தமோ பகைமையான அதே உணர்வு மனைவியிடமோ மற்றவரிடமோ இது வரப்பட போகும்போது நம்ம அறியாதே தீமைகள் இதைத்தான் கூறினார். இங்கு குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் நல்வழி காட்ட வேண்டும், எனக்கு அந்த நல்ல பாதை வேண்டும் என்று இதை கேட்பதில் ஒன்றும் நாம் கௌரவம் குறைந்து விடுவதில்லை என்ற நம்முடைய வாழ்க்கையில் மனிதன் என்று இருந்தாலே எத்தனையோ ஆசாபாசங்கள் அந்த எதிர்பார்ப்புகள் வரப்பட போகும்போது நம்மை அறியாத ஆத்திரப்பட்டோம், கோபப்பட்டோம், வேதனைப்பட்டோம் என்றால் அதிலேதான் நிற்போம். அதிலிருந்து மாற வேண்டும், அதிலிருந்து நாம் தான் மாற வேண்டும் என்ற எண்ணத்திற்கே வருவதில்லை. மற்றவர்கள் சொன்னாலும் அதை கேட்பதில்லை, மற்றவர்கள் சொல்லப்பட போகும்போது எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது என்று இப்படிப்பட்ட எதிர்மறையான உணர்வுகள் தான் அங்கு இயங்க தொடங்கின. அதைத்தான் குருநாதர் இங்கே சுட்டி காண்பித்து கடன் கொடுக்க வேண்டியவர் கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு வருமானம் வர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து அவருக்கு அந்த நல்ல உயர்ந்த உணர்வை ஊட்டினோம் என்றால் அந்த பணம் அங்கே வரும், நமக்கு பணம் திரும்ப கொடுப்பார். மனைவி கணவன் தன் சொல்லை கேட்கவில்லை என்றால் கணவன் மீது வெறுப்பு கொள்வதற்கு மாறாக சரி கணவர் அங்கே தொழில் நிமித்தம் அங்கே சென்ற இடத்தில் அவர் சுவாசித்த உணர்வு இதுபோன்று இருக்கின்றது, அவருக்கு அந்த இருள் சூழ்ந்த நிலையில் அவர் விடுபட வேண்டும், அந்த மகரிஷி நாள் சக்தி அவர் பெற வேண்டும், அவருக்குள் அந்த பொருளிலிருந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்ற இந்த உயர்ந்த உணர்வை தனக்குள் வளர்த்துக் கொண்டு இந்த சக்தி வாய்ந்த உணர்வு எடுத்து அந்த உணர்வுகளை கணவனுக்கு பாய்ச்சி அவர் அந்த தெளிந்த நிலை அமைதி கொண்ட நிலையை அவர் சொல்லட்டும், அவர் தெளிந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த உணர்வுகளை எடுத்துக்கொண்டால் முதலிலே கணவனுடைய உணர்வு மனைவிக்கு இயக்காது. அதே போன்று கணவன் தொழில் நிமித்தம் சென்றாலும் அங்கே கொடுக்காதவன் அல்லது வாங்கிக் கொண்டு ஏமாற்ற நினைக்கொண்டு இதுபோன்ற அவருடைய உணர்வுகள் கணவனை இயக்காது. அது இதுதான் நாம் செல்ல வேண்டிய பாதையை தவிர என்னை ஏமாற்றுகின்றான், கொடுக்க மாட்டேன் என்றுகின்றான், மனைவி வீட்டுக்கு வந்தால் ஏதோ நச்சு நச்சு என்று ஏதோ சொல்லுகிறார், அல்லது கணவன் நம் சொல்ல கேட்பதில்லை என்று இப்படி ஒரு சந்தர்ப்பம் தீமை ஏற்பட்ட பின் அந்த தீமையான உணர்வை இயக்கச்சக்தியாக மாறப்பட போது குடும்பத்திலும் தொழிலிலும் இப்படி எல்லா இடங்களும் நம்மை அறியாமலே நாம் போக வேண்டிய பாதையை விடுத்து நம்மை நாமே பல வகைகளிலும் தடைப்படுத்திக் கொள்கின்றோம். அதற்குத்தான் குருநாதர் இங்கே சொல்லி நம்மை அறியாமல் நமக்குள் இயக்கக்கூடிய இந்த உணர்வை நாம் தடைப்படுத்தி அதில் நல்ல உணர்வுகளை சேர்த்து நாம் நம்முடைய பாதையை சீராக்கி அந்த அருள் வழியில் நாம் சென்றோம் என்றால் அந்த ஒளியான உணர்வுகள் நமக்குள் இருளை போக்கும் சக்தியை வரப்படவும் நம் சொல் செயல் அனைத்தும் தெளிவான நிலைகளாக இயக்கும். இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாத நாம் சுவாசித்த உணர்வு நம் உடலுக்குள் அஜீர்ணமாகவோ தீமையான ரத்தமாக மாறி அந்த அமிலங்களாக உடல் உறுப்புகளை நோயாக உருவாக்கக்கூடிய அணுக்களாக மாற்றக்கூடிய நிலையில் நாம் விடுபட முடியும். அடுத்தவர்களை திருத்த வேண்டும், அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், அடுத்தவர்கள் திருந்தினால்தான் நாம் செறிவாக வேண்டும் என்று இப்படியெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் அவர்கள் அந்த உணர்வை ஏற்றுக்கொள்ளும் பருவமோ அல்லது நாம் சொல்லக்கூடிய நிலை அங்கு ஏற்றுக்கொள்ளும் நிலையோ இல்லை என்றால் இதுபோன்ற எதிர்மறையான நிலைகள் தான் நமக்குள் வரும். நமக்குள் மீண்டும் நோயாக வரும், பகைமையாகவும் எதிர்ப்பாகவும் இந்த வாழ்க்கையை நாம் மன அமைதி இல்லாது சிந்தனை இல்லாத செயல்படக்கூடிய நிலைகள். அதைத்தான் குருநாதர் இந்த உபதேசத்தில் தெளிவாக சொல்லி நாம் செய்யும் தியானம் நாம் எடுக்கும் இந்த ஆத்மசுத்தி என்பது பிறருடைய தீமைகள் சிறிதளவு நமக்குள் புகாது, நம் உயிரிலே பட்டு அந்த உணர்வு இயக்க சக்தியாக மாறி நம் நல்ல உணர்வை கெடுத்திடாது, நம் நல்ல உணர்வுகளை வளர்த்திடும் சக்தியாக வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த அருள் உணர்வு ஆத்மசுத்தி என்று பாதுகாப்பு கவசமாக கொடுக்கிறேன் என்று தெளிவாக சொல்லுகின்றார்கள். ஆக நாம் இந்த உணர்வை எடுத்துக்கொண்டால் நம் சிந்தனை தெளிவாகும், நம் நல்ல உணர்வு ஓங்கி வளரும், அந்த ஊட்டச்சக்தியாக நம் நல்ல ரத்தங்கள் உடல் முழுவதும் படரப்பட போகும்போது அவருக்கு என்ன சொல்ல வேண்டும், அவர் எப்படி பேச வேண்டும், எப்படி நாம் கொடுத்த பணத்தை வாங்க வேண்டும் என்ற தெளிந்த சிந்தனை வரும். அல்லது கணவனுக்கு எப்படி சொல்ல வேண்டும், மனைவிக்கு எப்படி சொல்ல வேண்டும், குழந்தைக்கு எப்படி சொல்ல வேண்டும், குடும்பத்தில் எப்படி பண்பட்ட நிலையில் வளர வேண்டும் என்ற இந்த உயர்ந்த உடல் ஆறாவது நாம் செல்லும் பாதையை சீராக்கி அந்த ஒளியான பாதையாக அருள்வழி செல்லும் பாதையாக அமையும். அதற்குத்தான் இதுபோன்ற உண்மைகளை உங்களுக்கு தெல்ல தெளிவாக குணா காட்டிய வழியில் உணர்த்துகின்றேன். ஆக நாம் பெறக்கூடிய சக்தி நமக்குள் தீமை வராது தடுக்கும் இல்லையா, நாம் செல்லும் பாதை சீராக்கும் நிலைக்குத்தான் இதை செய்கின்றமே தவிர அடுத்தவர்கள் புத்தி போட்ட வேண்டும் என்றோ அடுத்தவர்கள் தெரியாமல் இருக்கின்றார் என்றோ அவர்களை நாம் தவறானவர்கள் என்று எண்ணுவதற்கு அல்ல. நாம் இந்த உயர்ந்த உணர்வை எடுத்து நமக்குள் வளர்த்துக் கொண்டால் நம்முடைய ஆன்மா புனிதம் அடைகின்றது. இந்த புனிதமான நிலையில் நாம் கொண்டு செலுத்தப்பட போகும்போது நம்முடைய உணர்வில் பாய்ந்து அவர்களுக்கு இந்த நல்ல உணர்வு இயங்கி நல்லதுதான் திரும்ப வரும். இதுதான் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முறையில் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தெளிவாக்குகின்றார்.
வந்தவுடனே சாமிகிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு தான் 9-10 மணிக்கு இந்த உபதேசம் பேசி பேசி எனக்கு தொண்டையும் கட்டிடுச்சு. எல்லாம் சொல்லி என் தொண்டை கெட்டதுதான் மிச்சமே தாங்க. நீங்க ஏதாவது அந்த ஞானத்தை எடுத்து நீங்க வளர்த்துக்கணும் ஏதாவது கொஞ்சமாவது எண்ணி இருக்கீங்க இல்லவே இல்லை. இப்படியே நாடு போயிட்டு இருந்தாங்கன்னா உங்க உடலையும் கஷ்டம், உங்க உடலையும் கஷ்டம், வீட்லயும் அந்த கஷ்டம்ங்கிற நிலைதான் வந்துகிட்டு இருக்கு. இது மாத்திக்கிடணும், உங்க வாழ்க்கை உயர்த்திக்கிடணும் அப்படின்னு தான் இங்க வச்சிருக்கேன். கோயில போய் தேங்காய் பழத்தை உடைச்சு போட்டு அபிஷேகம் கேட்டு அந்த சாமி காப்பாத்தன மாதிரி நேரடியே பேசுற சாமிக்கு ரெண்டு இடிஞ்சம்பளம் ரெண்டு பூ எனக்கு கொடுத்துட்டோம். இந்த சாமி காப்பாத்தோன்னு என்னிட்டு இருந்தீங்கன்னா காப்பாத்துற முறதியாக நீங்க எது இருந்தாலும் நீங்க எடுத்துக்கணும். இப்ப அந்த சக்திய நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா இது ஒரு பழக்கத்து வந்திருக்கணும். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சுன்னா இஸ்ரான்னு சொல்லி கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணிட்டு அவனுக்கு உடம்பு நல்லாகணும்னு நீங்க நினைச்சா போதும், அது உங்களுக்கு நல்லதா இருக்கு. அவன் உடம்புல இருக்கிற அவன் பட்ட நிலைங்க நமக்கு அவ்வளோ. இந்த மாதிரி எண்ணி பழகணும். இப்ப கணவன் மனைவிக்குள்ளது ஏதோ வந்துச்சு, கொஞ்சம் வெறுப்பு வேதனை வந்தது, அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அந்த வெறுப்பான நிலைகளை வந்ததோ அப்படின்னு ஈஸ்வரா அந்த துணை நட்சத்திரத்தின் பேரன் பெறும் என் உடல்ல படணும், என் ஜீவனத்தில் படணும், என் கணவன் மகிழ்ச்சியோட அபிசக்தி பெறணும், அந்த மகிழ்ச்சி அல்ல அவர் எல்லாம் சக்தி பெறணும், என் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி வரணும். நீ சொல்ல முடியவில்லை அதே மாதிரி அந்த மாதிரி என்னங்கன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இது மாறி வரும். இது ஒரு பழக்கத்துக்கு வந்து பழகு. நாம அவர் நல்லா இருக்கணும், அந்த நல்ல உயர்ந்த நிலை பெறணும்னு சொன்னா நீங்க சுவாசிக்க உணவு உங்க உடல்ல அந்த சாப்பாட்டுல அந்த உமிநீரா மாறி உங்களுக்கு நல்ல தைரியமான நிலை வரும், நல்ல ரத்தங்கள் உண்டு. அப்ப நீங்க தைரியமான நிலையில இந்த சொல்லும் போது அவருக்குள்ளுக்கு நீங்க சாந்தமும் ஞானமும் விவேகத்தோட உங்க சொல் வெளிப்படும். அந்த சொல்லப்படும் சரி எதாங்க கூட மாட்டிக்கிறாங்க, நீங்க எல்லாம் எங்களுக்காக நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு நீங்க சொல்லிப்படணும். வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல வழி காட்டுங்கன்னு சொல்றதுல கௌரவம் குறைஞ்சி போகாது. எனக்கு கோபம் வந்துடுச்சுன்னா அந்த கோபத்தில் தான் கேட்போம். இதை நாம மாற்றி போகணும். ஏன்னா இந்த மாதிரி வீட்டுல ஏதாவது சங்கடமா பேசுறாங்க அப்படின்னா அவங்க வெளியில வேலை பார்த்து வரும் எத்தனை பேருக்கு பழகு. அப்ப அந்த நேரத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் குழுக்கள் வாங்க விருப்பம் இருக்கலாம், அது அவர் மனநிலை குறைஞ்சு போயிரு. அதே நேரத்துல வீட்டுல ஏதாவது சிறு குறைகள் இருந்துச்சுன்னா நீங்க அதுதான் முன்னாடி வரும், உங்களுக்கு சாந்தமா சொல்லக்கூடிய நிலை வராது. அதனால ஆண்களும் இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல எப்படி இருக்கும், அப்படி ஏதாவது எதிர்ப்பு நிலை வந்ததுன்னா அவன் சொல்லக்கூடிய தவறான உணர்வுகள் அல்லது நாம கொடுத்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கூட்டுவோம், ஏமாத்துறானேன்னு வேதனைப்பட்டேன், அந்த வேதனையான உணர்வு சுவாசிக்க போகும்போது அதே உமை நேரா மாறு அந்த ரத்தத்துல கணக்குது. அப்ப அன்னை பாருங்க சில பேருக்கு இந்த குடுக்கல் வாங்கல ஏன்னா ரெண்டு பேர் அந்த மாதிரி சொன்னா போதும் அன்னைக்கு அவருக்கு வயிற்றால போகும் அல்லது கை கால் குடைச்சு போகும் அல்லது தலை சுற்றும். இந்த விஷமான வேதனை விரப்பும்போது அதுக்கு தக்க வரந்த உடல்ல சூழ்நிலைகிச்சு ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னே தெரியாது. அப்ப இது எதனால வருது? அந்த உணர்வை இப்படி செய்தான்னு எண்ணி இயங்கும் போதுதான் அந்த உயிர் ஏற்படுது. உணர்ச்சியில் நமக்கு அந்த எண்ணம் சொல்லாக செயல்படுது. அப்ப அந்த வேதனையின் உணர்ச்சிகள் நம் உடம்புல உள்ள நல்ல அணுக்கள் பட்ட உடனே அது மயக்கம் அடையுது. நம்ம கைகால்களை தூக்க முடியறதில்லை. நம்ம சொல்லும் சரியான சொல்ல முடியறதில்லை. அதே சமயத்துல இது சாப்பாட்டோட உமிழ்நீர் கலந்த உடனே சரியா ஜீர்ணிக்கிறது இல்லை. அப்ப சரியா ஜீர்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா புளிச்சிய பண்ணுறது அடுத்து சாப்பிட முடியல. அதே நிலையில் நம்ம உடல்ல அந்த புளிச்ச ஏப்பம் வந்துச்சுன்னா அது ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு நேரத்தில் ரத்தமா மாறும். அந்த ரத்தமா மாறின உடனே உங்களை அறியாம அது சோறு வழி வச்சு நீங்க தப்பை செய்ய வேண்டும். அந்த சோறு வழி ஏதாவது ஒண்ணு எடுக்கணும்னா அந்த சிந்தனை வராது. ஒரு வேலையை சரியா செய்ய முடியாது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எங்கிருந்து வருது? அந்த உணர்வு நுகர்ந்ததற்கான உயிர் அதை இயக்குது. அப்ப அது இயக்கப்படும் போது நம்ம உடல்ல இப்படி ஒரு மாற்றம் ஏற்படும். அது மாற்றம். இப்ப நம்ம ஆறாவது அறிவு கொண்டவங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறவங்கள கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்.
இந்த வாழ்க்கையில் நாம் நம்மை அறியாது வேதனை, வெறுப்பு, கடுமையான கோபம், ஆத்திரம் இது போன்ற உணர்வுகள் எடுப்பவர்கள் அவர் உடலுக்குள் இத்தகைய அணுக்கள் விளைந்தால் அது எப்படி, அது ஹார்ட் அட்டாக் போன்ற எந்த விதமான ஒரு முகாந்திரம் இல்லாமல் திடீரென்று அவர்கள் ஆன்மா எப்படி பிரிகிறது என்பதையெல்லாம் குரு இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார்கள். நம்முடைய ஆறாவது அறிவு பரிணாம வளர்ச்சியில் வந்த நிலையில் நாம் உணவாக உட்கொள்ளும் அந்த உணவிற்குள் மறைந்திருக்கக்கூடிய நஞ்சுகளை அது மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வின் சத்தை நம் உடலாக மாற்றக்கூடிய தகுதி பெற்ற நிலையில்தான் நாம் வளர்ந்து வந்திருக்கின்றோம். ஆனால் இங்கே நாம் தொழில் செய்ய விரும்புகின்றோம். அது நல்ல முறையில் செய்தால் அதில் லாபம் கிடைக்கும், நம் வாழ்க்கை சீராக இருக்கும், இன்னும் நன்றாக தொழில் செய்யலாம் என்று ஆசைப்பட்டுதான் நம்மிடம் இருக்கும் பணத்தை மற்றவர்களின் பணத்தை வாங்கி கடனாக வாங்கி அதை மற்றவர்களுக்கு அவர்களுக்கும் கடனாக கொடுத்து அந்த பணத்தை மீண்டும் இது முதலீடாக போட்டு நாம் வியாபாரத்தை சீராக செய்யலாம் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய நிலையை அவர்களுடைய அனுபவத்தையும் தெரிந்துதான் செயல்படுத்துகின்றோம். ஆனால் நாம் கடன் வாங்கி அங்கே கொடுத்திருந்தாலும் நம்மிடம் வாங்கி செல்பவர் அந்த பணத்தை சரியான நேரத்திற்கு அவர் கொடுக்கவில்லை, காலதாமதமாகிறது என்றால் நாம் வாங்கியவர்களுக்கு அந்த குறித்த நேரத்தில் அந்த பணம் கொடுக்க வேண்டுமே. அது கொடுக்கவில்லை என்றால் அவர் நம்மை கோபித்து பேசுவாரு, நம் தொழில் சீராக செய்ய முடியாது என்று ஒரு பக்கம் உணர்ச்சி வசப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். அதே சமயத்தில் நம்மிடம் வாங்கி செல்லவரை பணம் கொடுக்கவில்லை என்று எண்ணப்பட போகும்போது அவர் மேல் நமக்கு ஆத்திரமும் கோபம் வருகின்றது. சொல்லிதானே கொடுத்தோம், ஏன் இப்படி செய்கிறார் என்று. ஆக ஒரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் ஆத்திரம். அந்த கோபம், இந்த ரெண்டு உணர்வுகளும் அதீதமாக நமக்குள் இந்த சுழற்சி ஆகப்பட போகும்போது இந்த உணர்வுகள் எப்படி இயக்க சக்தியாக மாறுகிறது என்பதை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொள்ளும் வண்ணம்தான் காவியங்களிலே அது காட்டியுள்ளார்கள். ஆனால் அது உட்பொருளை நாம் வேறு விதமாக எடுத்துக்கொண்டதால் அந்த உண்மை நிலைகள் நாம் அறியாது, அது பயன்படுத்த முடியாது போய்விட்டது என்று அதற்கு விளக்க உரையும் கொடுக்கின்றார். பராசக்தி எந்த குளத்திலே அங்கே குளிக்கின்றதோ அங்கே மற்ற ஆண்கள் யாராவது அங்கே குளிக்க நேர்ந்தால் அவர்கள் பெண்ணாக மாறிவிடுவார்கள் என்று சாபம் உண்டு. ஆக அதிலேதான் ஒரு குரங்கு தெரியாமல் விழுந்து விடுகின்றது, ஆண் குரங்கு. அது அழகான பெண்ணாக மாறியது. அந்த அழகை கண்டு வாயு முதலிலே அதை இணைந்து கொள்கின்றான், பின் இந்திரனும் அதை இணைந்து கொள்கிறான் என்றெல்லாம் இப்படி ஞானிகள் மக்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வண்ணம் கொடுக்கப்பட்ட அந்த காவியத்தை தவறான உணர்வுகளாக சித்தரித்து அதன் உண்மை பொருளையே நாம் அறியாத விடையாதபடி மனிதனுடைய ஆசை கொண்டு அவன் மோகம் கொண்டு இப்படியெல்லாம் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று அதற்குண்டான தண்டனை அனுபவித்தார்கள் என்று எதையோ நாம் உண்மையை உணராதபடி மாற்றிவிட்டார்கள். அதனால் நமது உயிர் அதனுடைய துடிப்பால் வெப்பமாகி அது காந்தமாகி வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை கவர்ந்து அதன் வழிதான் சீராக இயங்கிக் கொண்டுள்ளது. ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம் என்று, ஓம் ஓம் என்று. அது எந்த உணர்வுகளை பார்த்தாலும் கேட்டாலும் நுகர்ந்தாலும் அதைத்தான் அங்கே பராசக்தி என்று சொல்லி அந்த வெப்பம் ஒரு உருவாக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது. ஆக நாம் சுவாசித்தது இந்த மூக்கின் வழியாக இந்த உயிரிலே பட்டால்தான் அது ஜீவன் பெறும், அந்த சக்தியாக மாறும். இங்கே நம்மிடம் கடன் வாங்கியவர் அங்கு கொடுக்கவில்லை, ஏமாற்றுகின்றார், காலதாமம் செய்கின்றார், கொடுத்த நேரத்தில் கொடுக்கவில்லை என்றால் அந்த உணர்வுகளை நாம் உற்று பார்க்கின்றோம், செய்திகளை கேட்கின்ற உணர்ச்சியில் வருகின்றது. ஆக சுவாசித்தவன் இந்த காத்து, இந்த வாயு, இந்த அமிலம் அங்கே உயிரிலே அது மோதி எப்படி அந்த பராசக்தி குளிக்கும் இடம் என்று சொல்லுகின்றார்களோ, இதுபோன்று இந்த உயிரிலே பட்ட பின்புதான் அது சக்தியாக மாறுகின்றது. அது மூக்கின் வழி சுவாசித்து உயிரிலே படவில்லை என்றால் அந்த சக்தி நமக்குள் வராது. இப்போ ரோட்டிலே ரெண்டு பேர் சண்டை போடுகின்றார்கள் அல்லது சாபம் இடுகிறார் என்றால் அது நம் காதிலேயே விழுகவில்லை என்றால் நமக்கு அந்த உணர்வு இயக்காது. ஆனால் அது என்ன ஏது என்று திரும்பி பார்த்து உற்று பார்த்தோம் என்றால் அவர் பேசாமல் தான் இருக்கின்றார், இவர் எப்படி பேசுகிறார் பார் என்று அந்த சுவாசித்தது உயிரில பட்ட பின் இந்த உணர்ச்சிகளை நமக்குள் தூண்டி இவர் நல்லவர் என்றும் அவர் அறியாமல் இருக்கிறார் என்றும் இவர் தான் வேண்டுமென்றே இது போன்று செய்கிறார் என்று சுவாசித்து உயிரிலே பட்டு இத்தனை உணர்வு இயக்கமாக சக்தியாக மாறின. அதைத்தான் அங்கே சுவாசித்த உணர்வு நமக்குள் அந்த உமிழ்நீராக அதனுடைய சக்தியாக அது எப்படியெல்லாம் படிப்படியாக மாறுகிறது என்று இங்கே வாயு என்றும் அது உமிழ்நீராக மாறுகிறது என்றும் பின் சாப்பிட்ட ஆகாரத்துடன் அதைத்தான் இந்திர லோகம் இந்த உடலுக்குள் சென்று அது அணுக்களாக உடலாக உருப்பெறக்கூடிய இடம் இந்திரீகம், இந்திர லோகம், இந்திரன். ஆக வாயு முதல்ல அந்த சக்தியை எடுத்து அதனுடன் இணைத்துக் கொள்கின்றான். அடுத்து இங்கே இந்திர லோகத்தில் இதே உணர்வின் சத்து ஆகாரத்துடன் கலக்கப்பட போகும்போது அங்கே இந்திரிகமாக அந்த அணுவாக வேதனை என்பது நஞ்சு, அந்த வேதனைப்படும் அந்த அமிலமாக அந்த நஞ்சாக அந்த இந்திரிகமாக அங்கே அது உருப்பெறுகின்றது, அந்த சக்தியாக அங்கே மாறுகிறது என்று ஞானிகள் சாதாரண மக்களுக்கு நாம் மூக்கின் வழி சுவாசிக்கக்கூடிய உணர்வு உயிரில பட்ட பின் உடலுக்குள் சென்று எத்தகைய நிலையெல்லாம் அது உருப்பெறுகின்றது, நமக்குள் இயக்க சக்தியாக மாறுகிறது என்று காவியம் மூலமாக காட்டுகின்றனர். அந்த மூக்கின் வழி சுவாசிக்கப்பட போகும்போது இத்தகைய நிலையில் ஏற்பட்டாலும் அங்கே கடன் கொடுத்தவர், நம்மிடம் வாங்கியவர், இவரை எண்ணி நாம் வேதனைப்படுகிறோம், அவரை எண்ணி ஆத்திரப்படுகின்றோம். இது ரெண்டையும் நாம் சமப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இது மூக்கின் வழி சுவாசித்து உயிரில பட்டு நமக்குள் இயக்க சக்தியாக மாதிரி நாம் சாப்பிட்ட ஆகாரத்தை நம் உடலுக்குள் உருவாக்கக்கூடிய ரத்தத்தை அது நல்ல ரத்தமாக மாற்றாதபடி நஞ்சான உணர்வுகளாக செல்லப்பட போகும்போதுதான் அவர்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் மாத்திரம் இவரை நினைக்கும் பொழுதுதான் வேதனை என்று வரப்பட போகும்போது நம் உயிரின் பாகம் அதற்குள் தொடர்பு கொண்ட நரம்பு கவன இருப்பு நரம்பு வரப்போகும்போது ஏற்றுக்கொள்ள எதிர்மறையாக சத்துருமத்தின் இயங்கப்படும் போது ஒரு பலூன் அது அளவுக்கு அதிகமாக காற்று ஊதனால் எப்படி வீங்குகின்றதோ நம்ம இந்த நரம்புகள் இந்த வீக்கமோ அது நரம்புகள் இது போன்ற வீக்கம் ஏற்பட்டால் இருதயத்தை இயக்கக்கூடிய அந்த நுண்ணிய நிலைகள் அந்த அழுத்தம் அதிகமாக போகும்போது எழுத்த காற்றை வெளியே ஓடாதபடி அப்படி நிறுத்தி விடுகின்றது, தான் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகின்றார்கள். அல்லது இதே இன்னும் கொஞ்சம் வலுவாக இயங்கினால் ரத்தம் சிறுமூளை பாகம் செல்லக்கூடிய அந்த நுண்ணிய அது சீராக அந்த துவாரத்தின் வழியாக போகக்கூடிய ரத்தம் அழுத்தமாக ஆத்திரத்துடன் நாம் அவர்கள் எண்ணப்பட போகும்போது இந்த கோபத்தின் உணர்வு உச்சகட்டம் அடைய போகும்போது வேகமாக பள்ளியில் என்று அங்கே ரத்தம் செல்லப்படும்போது அங்கே ரத்த குழாய் வெடித்து சிறுமூளையில் அங்கே ஆப்சண்ட் ஆகி ஆள் மரணம் அடைய நேர்கின்றது. ரத்த குழாய் வெடித்து மூக்கினுடைய ரத்தம் வந்தது, காதனுடைய ரத்தம் வந்து இறந்தார் என்றெல்லாம் நான் கேள்விப்படுவாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம் உணர்ச்சி வசப்பட போகும்போது நம்முடைய உணர்வுகள் இயக்கங்கள் எப்படி வருகின்றது, வேதனையும் கோபமும் ஆத்திரம் எடுத்துக்கொண்டால் இதுபோன்ற நிலைகள் எப்படி வருகிறது என்பதைத்தான் குருநாதர் இங்கே சொல்லி மூக்கின் வழி சுவாசித்த உணர்வு எப்படி இது அந்த நஞ்சு கலந்த ரத்தமாக ரத்த கொதிப்பு என்ற நிலையை வரப்பட போகும்போது நான் சம்பாதிக்க வேண்டும், தொழில் சீராக நடக்க வேண்டும், வாழ்க்கை சீராக அமைய வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் செய்தோம். ஆனால் சந்தர்ப்பத்தால் வரக்கூடிய உணர்வு இது போன்ற ஆராதரிவை சீராக பயன்படுத்ததால் வரக்கூடிய விளைவுகள் இப்படியெல்லாம் வந்துவிடுகிறார். இதை மாற்றுவதற்குத்தான் ஈஸ்வரா மூக்கின் வழி போகக்கூடிய நிலையில் நிறுத்துவதற்கு ஈஸ்வரா என்று குருவு மத்தியில் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரொழி பெற வேண்டும், அந்த மகரிஷி நட்சத்திரம் ரத்த நலங்கள் கலக்க வேண்டும், உடல் முழுதும் படர வேண்டும், உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களும் அந்த சக்தி படர வேண்டும் என்று இவர்கள் எண்ணி வேதனைப்படுவதோ அல்லது அவர்கள் எண்ணி ஆத்திரப்படுவதோ மாறாக இதை நிறுத்திவிட்டு குருவு மத்தியில் துருவ நட்சத்திரத்தை எண்ணி அந்த அணுசக்தி நமக்குள் வலு கூட்டப்பட போகும்போது இந்த மூக்கின் வழி செல்லக்கூடிய உணர்வு அங்கே கன நேரம் அங்கு தடைப்படுகின்றது. உயிரில் இந்த நல்ல உணர்வு பட்ட பின் இந்த சக்தி நமக்குள் வாயுவாக இந்திரிகமாக தீமைகளை நீக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய நல் சிந்தனையில ஊட்டக்கூடிய ஞான சக்தியை நமக்குள் ஜீவன் பெறுகின்றது. இந்த சக்தி ஜீவன் பெற்று மீண்டும் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும், அந்த மகரிஷி நல் சக்தி பெற வேண்டும் என்று இந்த வலு கூட கூட அந்த நஞ்சான உணர்வுகள், அந்த இயக்கங்கள் மாறப்பட போகும்போது இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கி நல்ல அணுக்களும் உற்சாகம் அடைகின்றது. இப்ப நமக்கு நல்ல சிந்தனை வருகின்றது. அந்த சிந்தனை வந்த பின், சரி நம்மிடம் வாங்கி சென்றவர் ஏன் கொடுக்க முடியவில்லை, அவருக்கு வருமானம் இல்லை, அல்லது அவர் சிந்தனையற்ற நிலையை வைக்கின்றார், அப்ப அவருக்கு அந்த வருமானம் வர வேண்டும், அவருக்கு இந்த பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் வர வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த அருள் உணர்வை சுவாசித்து இந்த உணர்வை நமக்குள் வலுவேற்றிக் கொண்டால் அந்த உணர்வு எதிர்மறையாக வராது, ஆத்திரம் வராது, கோபம் வராது. அதற்கு பதிலாக இந்த சக்தியை எடுத்து, இந்த சக்தியை நாம் அவருக்கு கொடுத்து அங்கே நல்ல எண்ணத்தை உருவாக்கி அவரை நமக்கு இந்த நல்ல திரும்ப அந்த பணத்தை நாணயமாக கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை நல் உணர்வாக அங்கு பாய்ச்சக்கூடிய நல் சிந்தனை வருகின்றது. இதுபோன்று செயல்படுத்த போகும்போது நம்முடைய உணர்வு அங்கே பாய்ந்து அவர்களையும் நல்வழிப்படுத்தி அந்த பணத்தை திரும்ப வருமாறு நம்மால் செய்ய முடியும். ஆக இதுதான் ஆறாவது அறிவை நாம் சீராக செயல்படுத்த வேண்டிய வழிமுறைகள். இந்த முறைப்படி நாம் இதை செயல்படுத்தினோம் என்றால் குருநாதர் கொடுத்த அந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் அனுபவபூர்வமாக செல்ல தெளிவாக நம் தீமைகள் அகழ்வதையும் பார்க்கலாம், தொழில் சீராவதையும் பார்க்கலாம், அந்த மகிழ்ச்சியும் ஏற்படும். நம் உடலுக்குள் எந்த உணர்வு நமக்குள் நோயாகவோ வாழ்க்கை நமக்கு அமைதி என்ற நிலைகளை குலைக்கக்கூடிய நிலைகளாக வராது. அது எதுவும் நமக்கு நல்லது வேண்டும் என்றால் நல்லதைத்தான் நாம் கேட்டு அதற்குத்தான் இந்த அருள் சக்தியை நமக்குள் கூட்டி அந்த நல் உணர்வை மற்றவர்களுக்கும் கொடுத்து இந்த அருள் வழியிலே நாம் வாழ்க்கை வழி நடத்த வேண்டுமே தவிர, இல்லையே வரவில்லையே கொடுக்கவில்லையே கொடுக்க மாட்டேன் என்கிறார் என்று இந்த உணர்வுகளின் வழி சென்றால் அவர்களை திட்டலாம், சாபமிடலாம், வேதனையும் படலாம். ஆனால் இதையெல்லாம் நமக்குள் அணுக்களாக தீய வினைகளாக அது விளைந்து விட்டால் நாம் எந்த நல்ல காரியத்தை எடுத்தோமோ அதையே நமக்குள் தடைப்படுத்தும் வழியாக பின் நாட்கள் இது வந்துவிடும். அதைத்தான் குருநாதர் இங்கே நமக்கு தெளிவாக சொல்லி நாம் வழி நடத்த வேண்டிய முறைகளையும் தெல்ல தெளிவாக இந்த உபதேசத்தின் வாயிலாக உணர்த்துகின்றார்கள்.
நாம சாப்பிடுறோம், சாப்பிடுற ஆதாரத்துக்குள்ள நல்ல வாசனையான பொருளை போட்டு சாப்பிடணும், ருசியா சாப்பிடணும், சத்துள்ளதும் போடுறோம். ஆனா அதுக்குள்ளது மறைஞ்சி வர்ற இந்த விஷமான சத்தை நமக்கு என்ன செய்து அந்த நஞ்ச பூரா பிரிச்சு மலமாக கொண்டு நம்ம உடல் இந்த மலமாக வரப்படப்போது அதில் நஞ்ச பிரிக்கக்கூடிய சக்தி நமது ஆறாவது அறிவா இருக்குது. நமது ஆறாவது அறிவா இருக்கப்படும் போது இந்த ஆறாவது அறிவை நாம் எப்படி பயன்படுத்தணும், இதனால்தான் கார்த்திகேயன் இப்போ அவன் குறுக்கல ஏமாத்தலான்னு தெரியுது. அப்ப இது கார்த்திகேயன், அப்ப ஏமாத்தலான்னு சொன்ன உடனே நாம வேதனைப்படுறோம், நமக்கு எப்படி தலை சுத்தல் இப்படி கொடுத்தனே என்னை ஏமாத்தலானே அப்படின்னு இதுவும் தெரியுது கார்த்திகேயன். அப்போ ஏமாத்தலான்னு சொல்லும் போது நாம இன்னொன்று என்ன நினைக்கிறோம், நாம அந்த நேரத்தில் இன்னொருத்தருக்கு காசு கொடுக்கணும்னு என்றோம். அவன் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, நாம வாங்கணும், நான் நாணயத்தை செலுத்தணும், இவன் கொடுத்தாதானே கொடுப்போம் அப்படின்னு எண்ணும் போது அங்க கொடுக்க முடிய இல்லைன்னா என்ன செய்வது, உடனே நாம கொடுக்கணும் இதா கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சு கோபம் கண்கள் சதக்கும், நரம் மண்டலம்லாம் கிடைக்கும். இந்த வேதனையும் இந்த விஷமும் சேர்த்தா எப்படிருக்கும், இதுகளெல்லாம் இந்த உணர்வுகள் அதை சேர்ந்த இந்த இரத்தத்துல சேர்த்து அது நம் உடல்ல கை கால் குடைச்சல் உண்டாக்கும். சில பேருக்கு மூத்து மூத்துக்கு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரவாங்க நோய் கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து இருக்கா மூத்து மூத்துக்கு வலி வந்து அதே சமயத்துல இன்னொன்று எவ்வளவு திடமா இருந்தாலும் கூட அந்த வேதனை என்று உணர்வளிக்கும் போது இந்த கோபமும் வேதனை ஆனவர்கள் நமது அந்த கவன நரம்புகளில் போய் இந்த அழுத்தம் அதிகமானவர்கள் நினைச்சு பலூன் மாதிரி விட்டு அந்த பலூன் மாதிரி விட்டு வச்சுன்னா நம்ம இருதயத்தை சரியா இழுக்க முடியும், மூச்சு இழுத்தது கீழே இறங்காம நின்று அப்படியே ஹார்ட் அட்டாக் இறங்குறவங்க இருக்கிறோம். அதே சமயத்துல இங்கே வெடிச்சிருச்சுன்னா அப்புறம் சுத்தமாவே ஆப்ஷன் டாக்டர்கிட்ட போனாலும் நாம் நினைக்கிறோம் சாதாரணமா நினைவு. இப்படி நம்ம உடல்ல நாம் பார்க்கிற உணர்வுகள் எல்லாம் இப்படி செய்துட்டு இருக்கோம். இப்ப நாம என்ன செய்யணும், இதுக்குதான் வழி செய்யணும். நாம சம்பாதிக்கணும்னு நினைச்சோம், தொழில் செய்யணும்னு நினைச்சோம், லாபம் வரும்னு நினைக்கிறோம், சரி அவங்க சொன்ன உடனே கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நாம வியாபாரத்துல இங்க வாங்கி கொடுக்கலாம்ட்டு நாம் நம்பிக்கையோட கடனும் வாங்குறோம். கொஞ்சம் பணம் இருந்தாலும் கடனை வாங்கி இது கொடுத்து இதுல லாபம் வரணும் தான் ஆசையோட இருக்கிறோம். அப்ப அந்த கடையில நாம வியாபாரத்தை எப்படி பெருக்கிட்டோம், அப்ப இது கார்த்திகையான்னு நம்மளுக்கு தெரியுது. அப்ப என்ன செய்ய அவங்களால முடியலேன்னு தெரியும், அவங்க சொல்ல போகும்போது கேட்பாங்க. அப்ப அதெல்லாம் நாம மயங்கிடுறோம். காசு மேல ஆசை வருது, லாபம் வருங்கிற ஆசை வருது, அதில் வச்சு பணத்தை கொடுத்துருவோம். ஆனால் கேட்கும்போது அந்த சொல்லிலேயே தெரியும். அந்த மாதிரி தெரியணும்னா இந்த மாதிரி நாம விநாயகர் படத்துல அந்த காசை வச்சு கடையில கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணி நம்ம கிட்ட கடையில வர்றவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க தொழில் நல்லா இருக்கணும், அவங்க வர வரணும், நம்மளுக்கு கொடுக்கணும் எண்ணம் வரணும் அப்படின்னு இங்க விநாயகர் படத்துல எண்ணி இந்த தொழில எண்ணி இருந்தீங்கன்னா அப்போ நம்ம முடியாதவங்களுக்கு கொடுக்காமல் நமக்குள் தடுக்கக்கூடிய சக்தி. ஏன்னா கொடுத்து போட்டு நாம கடன் வாங்குவோம், நிறைய இருந்தா கொடுக்கலாம், நம்மகிட்ட நிறைய இல்லைங்கிற போது நாம் வாங்கணும்னு கொடுக்கணுங்கிற வேதனை, கொடுக்கலைங்கிற கோபம், இது ரெண்டும் சேர்த்தான் மும்மின் சேர்த்தான் அது ரத்தத்தை கலந்த சாப்பாடோட கலக்கி நீங்க பார்க்கலாம். இப்படியே பண்ணுது உடம்பு வாங்குது, எப்படி உழைச்சல் இருக்குது, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா இருந்திருக்கும், திடீர்னு தான் உங்களுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நாம சந்திக்கக்கூடிய நிலைகள். இதே மாதிரி ஒருத்தர் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நீங்க ஊன் கொடுத்து கேட்கறீங்க, அந்த வெறுப்பு வேதனையோட அவங்க சொல்றாங்க, நீங்க காது கொடுத்து கேட்கறீங்க, இந்த உணர்ச்சி உயிரிலே படுது, இந்த உணர்வுகள் என்ன செய்யுது, ஊமை நீரா மாறுது. நீங்க அதே மாதிரி ஒருத்தன் ரோட்ல சத்தம் போடுறான், இங்க இவன் சொன்ன இந்த மாதிரி ஒருத்தன் ரோட்ல அனுசியில சாபம் இல்லாம் இங்க உருப்பிடுவானா நாசமா போவானே அப்படின்னு நாம் பேசுறோம். அப்ப நீங்க கேக்குறீங்க, இதுவும் உங்க உணர்ச்சிகள் சுத்தது உமிழ்நீரா மாறுது. அப்ப உமிழ்நீரா மாறின உடனே நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. அன்னைக்கு நீங்க கேட்கும்போது கொஞ்சம் திடமா தான் கேட்பீங்க, இது உடனே பொண்ண கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பார்த்தோன்னா படப்படப்பட ஏன்னா ஒண்ணும் சாப்பிடலையே அதெல்லாம் இது நல்லா தானே சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இங்க படப்படப்படப்படன்னு போகவே இதனால வருது, அந்த உணர்வால உமிழ்நீரால நமக்கு ஜீரணிக்கக்கூடிய சக்தி குறையும். இது உங்க அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். நீங்க தெரிந்தமா இருக்கும் ஒரு சங்கடமோ ஒருத்தர் சாபம் விட்டோருடைய நிலைகளை சும்மா நீங்க வேடிக்கையா பார்த்தாலும் நீங்க செயலையை நானுமே இது உங்ககிட்ட வந்துடும். அப்ப இது படைக்கிறது யாரு, நீங்க கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி நாராயணப் பட்டம் சரியா போயிருமா? இப்ப சாமி கிட்ட வந்து எலுமிச்சம்பழத்தை கையில கொடுத்து பூவம் கொடுத்து எனக்கு நோயெல்லாம் இப்படி இருக்குன்னு, எனக்கு நோயா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா போயிடுமா? நீங்க அந்த கஷ்டத்தை தான் நீங்க வளர்த்துக்கிறீங்களே தவிர பூக்குறதுக்கு நாங்க மார்க்கமும் இல்லை. அந்த கேட்க பூ போகும்போதே நோயெல்லாம் நீங்களும் நான் நல்லா இருக்குன்னா கேட்கிறாங்க, அதுவும் இல்லை. நீங்க அடுத்தவங்க வேடிக்கை பாக்குறதை கேட்கறீங்க, அந்த உணர்வு உங்க உடல்ல சேருது, இப்படி எல்லாம் மாறுது. ஆனா அதே சமயத்துல இப்ப என்கிட்ட வந்து 100 பேர் சேர்ந்து இந்த மாதிரி கஷ்டம் சொன்னா நான் இது எத்தனை தூரத்தை ஜீர்ணிக்கிறேன்? நான் கேக்குறேன், என் உயிர் அதுதான் நெருப்புல நீங்க கொண்டு போய் எதைப்பட்டாலும் என்ன செய்யும், அந்த மனத்தை தான் கொடுக்கும். என் உயிரோட நெருப்பு நீங்க சொல்ற உணர்ச்சி எல்லாம் கேட்கிறேன், உன் கஷ்டத்தை இறக்கப்பட்டு கேட்கிறேன், என் உடல்ல போச்சுன்னா இத்தனை பேர் நோயும்ல நான் வாங்கணும். இதை தொடக்கிறதுக்கு நான் எத்தனை நாள் ரவும் பகலும் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு வரும்போது இதை தொடச்சிங்க, இதுல இருந்து சிரமத்துல இருந்து மீளுங்க யாராவது கேட்கறீங்களா? யாரும் கேட்கிறீங்க. இந்த மாதிரி காசு கொடுத்து நீங்க இதை செய்ய போகும்போது நிச்சயம் இப்ப எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றோம், அல்லது சாபம் இல்லாம நீங்க கேக்குறீங்க, ஈஸ்வரான்னு சொல்லிட்டு உங்க நினைப்ப உடனே என்ன செய்யணும், கண்ணு நினைவே புருவ மத்தியில் இந்த மூக்கு வழியில் தான் போய் உங்க உயிருக்கு மோதல், மூக்கு இளம் உயிரிலும் மோதி அவன் சொன்ன உணர்ச்சிகள் உங்க உடல்ல பூரம் பரவும். பாரு சும்மா இருக்கிறான் பாரு, இவன் சாபம் இல்லாம பாரு, நீங்க அவனை சாபம் இருக்கிறத பாக்குறீங்க. இது உங்க உடல்ல அதாக இயக்கியத்தின் என்ன செய்து இதை இயக்கி வந்து அது நிச்சயம் வந்துருச்சு. அதான் ராமயணத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, பார்வதி ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுல ஆண்கள் யாராவது வந்து குளிச்சுட்டாங்கன்னா பெண்ணா மாறி போவாங்க, சாபம் பெற்றிருக்கிறாங்க. யாரு? பார்வதி. அப்படின்னு அது பெண்ணா மாறிடுச்சு. அப்புறம் என்ன செய்யறாங்க, வாயு வேணும் ஒரு குரங்கு தண்ணியில பட்டு பெண்ணா மாறிடுச்சு. அப்ப என்ன ஆயிப்போச்சு, வாயு பார்த்தானோ இது அழக பார்த்து உடனே அதை ஆசைப்பட்டான். ஆகையா அந்த ஆசைப்பட்டு அந்த பெண்ணுடைய அழகை தன்னை ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டான் வாயு. அப்படின்னா அவ எங்க நின்னது, கால பாதத்துல நாம பூமி இனிமீட்டுல இருக்கிறோம். அப்ப இருக்க போகும்போது நான் சொல்றது, இந்த காண்டை எழுக்கிறதுனால அதை என்ன செய்யணும், சுவாசிக்க. அந்த சுவாசித்து என்ன செய்யுது, அந்த உமி நீராக மாறும். இதை கதையா சொல்றதுக்கு மக்களுக்கு புரிய வைக்காதபடி தவறான பாதி கட்ட. அப்புறம் இந்திரன் பார்த்தான், இந்த அழக பார்த்தோம். அவன் நினைச்சது அந்த உணர்வுகள் வந்து கன்னத்துல பட்டுச்சான். அது அவன் உள்ள போன உடனே இந்திரன் கருவாயிட்டான். ஆகவே இது வாய்வா போய் உமிழ்நீராக மாறி அவன் சாப்பாட்டோட சேர்த்து அந்த சாபமிட்ட அலைகள் எந்த உணர்ச்சியை தூண்டியதோ சாப்பாடோட கலந்தோ என்ன செய்யுது, அது ரத்தமா மாறுது. அந்த ரத்தத்துல என்ன செய்யுது, இவன் சாபம் பெற்ற நிலையதோ அது அணுவா மாறுது. ஆரஞ்சு பழம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு நினைச்சு கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுது, புழு விழுது. அது இங்க இருந்து புழு வந்தது, கெட்டு போகும்போது காற்றில் இருக்கக்கூடிய கெட்ட அலைகள் எழுத்து அது புழுவா மாறுது. நல்ல கவனமா வச்சு, நல்லா இருக்கிற ஆரஞ்சு பழம் தான் ஒரு பக்கத்துல அடிபட்டு கொஞ்சோண்டு அழுகுனா போகுது, உடனடியா புழு வருது. அதே மாதிரி நீங்க வேதனை என்று நல்ல சாப்பாடு பட்டு நீங்க சுவாசித்த உணர்வுகள் அந்த ரத்தத்தோட கலந்தவன் என்ன பண்ணுது, இந்த உணர்வு மாறி ரத்தமா போகும்போது அந்த வேதனைப்படக்கூடிய அணுவாமான். அதுதான் இந்திர லோகம். அப்புறம் அணுவானோட பழசியில் அழுகிய அந்த உணர்வை எப்படி அந்த அணு சாப்பிட்டவனு புழுவா மாறுதோ உங்க உடல்ல அணுவா மாறி. இப்ப கெட்டதை சாப்பிடுறது நல்ல பழத்துல வருதோ இதே மாதிரி உங்க ரத்தத்துல வந்து அந்த வேதனையான உணர்வுகள் உங்க உடல்ல வந்து ரத்தத்துல கலந்து அது பிரம்மமா மாறுது. அப்போ உங்களோட உடல் அனுசி இந்த உணர்ச்சியில தூண்டு அழுகிய உணர்வை எடுத்துதான் உங்க உடல்ல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போகும் இந்த ரத்தம். அந்த உறுப்புகளை போன உடனே எங்கெங்க நல்ல அணுக்கள் இருக்கிறதோ அந்த உறுப்பை கேட்டு அதுல போய் இந்த அணு தங்க ஆரம்பிச்சு.
ஞானகுரு அவர்கள், எனது குருநாதர் ஈஸ்வரப்பற்று அவர்கள் எப்பொழுது நமது குருநாதர் நமது என்று நமக்கு சொந்தமாகின்றார் என்பதை இந்த உபதேசத்திலே தெளிவாக அனுபவபூர்வமாக அதை சொல்லி நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். என்றால் காடு மேடுகள் மற்ற இடங்கள் எத்தனை இடங்களுக்கு அழைத்து சென்று எத்தனையோ அனுபவங்களையும் காண்பித்து ஒவ்வொன்றையும் நேரடியாக இன்று விஞ்ஞான ரூபமாக புறத்திலும் சரி, அதாவது புறத்தில் என்றால் கல் மண் பாறைகளிலும் அல்லது அதில் அக்காலங்களில் மடிந்த உயிரினங்களையும் இன்று எடுத்துக்கொண்டால் நம் உடலில் இருக்கக்கூடிய அணு செல்லுகளையோ ரத்தங்களையோ இது எதுவாக இருந்தாலும் அதற்கென்று பரிசோதனை அந்த ஆய்வுக் கூடங்களிலே அதனுடன் மற்ற திரவங்களை இணைத்து அந்த கலந்த கலவைகளுக்கொப்ப ஒன்றுக்கொன்று எதிர்மறையாகும் போது அதற்குள் இருக்கக்கூடிய உண்மைகளை, எக்காலத்தில் இது இந்த பாறை உருவானது, எக்காலத்தில் இந்த உயிரினங்கள் வாழ்ந்தது, அல்லது மனிதனுடைய ரத்தத்தில் என்னென்ன நிலையில் இருக்கின்றது, அவருடைய தசைகளில் அல்லது இந்த உறுப்பில் இந்தந்த உணர்வின் இயக்கங்கள் இருக்கிறது என்று எப்படி இவர்கள் பல திரவங்களையும் பல ரசாயனங்களையும் பல கெமிக்கல்களையும் ஊற்றி அதை பல வகையிலும் அதை பரிசித்து பார்த்து ஒத்து பார்த்து இன்னென்னது இருக்கிறது என்று இவர்கள் இது உணர்த்தி காட்டுகின்றார்கள். விஞ்ஞான வாயில் இது போன்றுதான் குருநாதர் ஒவ்வொரு இடங்களுக்கும் அது பல சிக்கலான இடங்களுக்கெல்லாம் அழைத்து சென்று அங்கே நேரடியாக பல தீமைகளையும் அது என் மீது அது சாட செய்து இது தீமையான உணர்வு உனக்குள் என்ன செய்கிறது என்று பார், இதனுடைய இயக்கங்களையும் இது உன் உடலுக்குள் எத்தகைய நிலைகளை உருமாற்றுகிறது என்றும் நேரடியாக காண்பித்து இதிலிருந்து விடுபடக்கூடிய வழி என்ன, இதிலிருந்து மீளும் வழி என்ன என்று இப்படி அவர்கள் எப்படி அந்த திரவங்களை ஊற்றி அது அறிந்து கொள்கின்றார்கள், அதை மாற்றி அமைப்பதற்கு அடுத்து அதற்குண்டான வழிமுறைகளை செய்கின்றார்கள். இது போன்று தீமை வரக்கூடிய நிலையும் தீமையை மாற்றி அமைக்கக்கூடிய நிலையும் தீமையினுடைய இயல்புகளையும் மனிதன் இது போன்ற நிலையிலிருந்து விடுபட்டு எப்படி அழியாத நிலைகள் பெற வேண்டும் என்பதை குருநாதர் அணுவு வாயிலாக கொடுத்தார். அப்படி அணுவு வாயிலாக பெற்ற உணர்வுகளைத்தான் உங்களுக்கு 20 வருடம் பெற்ற அனுபவங்களைத்தான் இங்கே சொல்லுகின்றேன். ஆக இந்த சொல்லப்பட்ட நிலைகளை நீங்களும் இதுபோன்று எடுத்து இது வளர்த்து கொண்டு இதுபோன்ற அனுபவம் வாயிலாக நீங்கள் தீமைகள் எவ்வாறு உருவானது, தீமைகள் நமக்குள் எப்படி இயக்க சக்தியாக நம்மை இயக்கின்றது, நம்மை தீமை செய்வதை எப்படி மாற்றுகின்றது, இதிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும், இது அடுத்த அந்த தீமையான நிலையில் வந்தாலும் எப்படி அதை ஒளியாக நமக்குள் அது நல்ல ஆக்க சக்தியாக எப்படி மாற்றிக்கொள்வது என்ற இந்த குருநாதர் காட்டிய நிலைகளை இது முழுமையாக நீங்கள் அறிந்து கொண்டால் இது நமது என்ற நிலைக்கு அந்த குரு அவர் பெற்ற அவர் உணர்த்திய அவர் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் எந்த சக்தியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த விரும்புகிற அந்த அனுபவங்களை நாம் பெறப்பட போகும்போது நமது குருநாதர் என்று நாம் அதை சொந்தம் கொண்டாட முடிகிறது என்று குரு இதை சொல்லுகின்றார். ஏனென்றால் சாமி உபதேசம் கொடுக்கின்றார் எப்பொழுது முடிப்பார் என்று அவர் சொன்னதே சொல்லுகிறார் என்று எத்தனை நிலைகள் நினைவை அவர்கள் ஆசாபாசங்கள் அந்த எண்ண இயக்கங்கள் அந்த உணர்வை முன்னிலையிலே அதை நிமித்தமாக இங்கே சந்திக்க வந்தால் அவர்களுக்கு இந்த உணர்வு ஏற்றுக்கொள்ளும் நிலை இருக்காது. ஆனால் மற்றவர்கள் பேசுகிறார்கள் தன்னை பற்றி ஏதாவது சொல்லுகிறார் என்றால் உடனே அதை காது கொடுத்து கேட்பார்கள், ஒட்டு கேட்கிறோம் என்று சொல்லுகின்றோமே. இதுபோன்று மற்றவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அது என்ன என்று ஆவலாக கேட்பார்கள். அந்த கேட்டுக்கொண்ட உணர்வு பதிந்த பின் அவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் இவர்கள் இப்படி இருக்கின்றனர், இங்கு தவறைத்தான் அங்கு நுகர முடிகின்றது, தீமையான உணர்வுகளைத்தான் நாம் வளர்த்துக் கொள்ள முடிகின்றது, நல்லதை அங்கு வளர்க்க முடிவதில்லை. இதுபோன்றுதான் உங்களுக்குள் எத்தனையோ உணர்வுகள் இருந்தாலும் எத்தனையோ அறியாத உங்களுக்குள் இயக்கிக் கொண்டு உடல் நலிவுற்ற நிலையோ அல்லது மனதிலே குழப்பம் இது எந்த நிலையில் இருந்தாலும் அந்த மனதை அமைதிப்படுத்தி கொஞ்ச நேரம் அமைதியாக இறப்பா குருநாதர் உயர்ந்த உணர்வுகளை சொல்லுகின்றார், ஞானிகளை பற்றி உணர்த்துகின்றார், தீமை நீக்கக்கூடிய உணர்வு குருநாதரிடம் பெற்ற அனுபவங்களை சொல்லுகின்றார். அதை சிறிது நேரம் கேட்போம், அதை ஒட்டு கேட்போம், அதில் நமக்கு நல்ல உபாயங்களும் நல்ல சக்திகளும் கிடைக்கும். அந்த உடலை வழிபடுத்திக் கொண்டால் இந்த தீமையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று இதை ஒட்டு கேட்பது போல் நான் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த உடலை நீங்கள் பதிவாக்கிக் கொண்டால் இந்த உணர்வு உங்களுக்குள் இயக்க சக்தியாக மாறி அந்த குருநாதர் பெற்ற அத்தனை நிலைகளையும் அது தெல்ல தெளிவாக அனுபவபூர்வமாக நீங்கள் பெற்று உங்களுக்குள் அது ஓங்கி வளர்த்துக் கொள்ள இது ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் இன்று வாழ்க்கையில் நாம் நினைக்கின்றோம் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும், நெடுநாள்கள் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இப்படி நீண்ட நாட்கள் வாழ வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்று எதை எதையோ அவர்கள் எண்ணி மனதிற்குள் வரித்துக் கொண்ட நிலைகளுக்கு ஒப்ப இன்று அவர்கள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறார் என்று குருநாதர் இதையெல்லாம் அழைத்து சென்று குகைகளிலும் வங்கு போன்று இருக்கக்கூடிய பாறைகள் இடுக்குகளிலும் அந்த ஆன்மாக்கள் எந்த விதமான இயக்கம் இல்லாத எப்படி அவர்கள் ஒரு இருள் சூழ்ந்த இடத்தில் அடைபட்டு கிடப்பது போல் எப்படி இருக்கிறார் என்று இமயமலை சாரலிலும் இதுபோன்று மலைகளில் பழனிமலை திருத்தணி இப்படி எத்தனை இடங்களுக்கு மலையில் இருக்கும் இடங்களில் எல்லாம் அழைத்து சென்று அந்த ஆன்மாக்கள் எப்படி அங்கே சிக்கி 100 வருடங்கள் 1000 வருடங்கள் என்றெல்லாம் எப்படி அது சுரண்டு கொண்டிருக்கு, அதனால் பலன் இல்லை. ஆனால் அந்த இடத்திலே மற்ற மனிதர்கள் வந்து அந்த இடத்தையோ அல்லது வேற அதில் வீடையோ மற்ற எதையோ அவர்கள் கட்ட வேண்டும் என்று அங்கே இடிக்கும் பொழுது அதற்குள் அந்த வங்கு போன்று இருக்கக்கூடிய இடத்தில் இந்த சிக்கி ஆன்மாக்கள் அங்கே வெளிவந்ததென்றால் அவர்களுக்குள்ள அந்த புத்திபேதம் இல்லாத புத்திபேதமாகக்கூடிய நிலைகள் அங்கே அவள் உணர்வின் இயக்கங்களை மாற்றி அமைக்கக்கூடியதை எப்படி தீமை செய்யும் நிலையாகத்தான் வருகிறதாக பல வருடம் வாழ வேண்டும் என்று விரும்பிய ஆன்மாக்கள் இங்கே எப்படி மீண்டும் இன்னொரு உடலுக்குள் சென்று தேய்பெரியாகி மீண்டும் இசத்தன்மையாக மாறுகிறது என்று இதையெல்லாம் குருநாதர் ஆக நாம் நீடித்த நாள் வாழ்வது முக்கியமல்ல, வாழக்கூடிய இந்த சிறிது காலத்தில் அந்த அறுவழியின் சுடரை நமக்குள் ஆன்மாவிலே அழியா சொத்தாக பெருக்கி அந்த உயர்ந்த உணர்வை வளர்த்துக் கொண்டு ஞானிகள் மகரிஷியில் வாழும் இடத்திற்கு நாம் செல்வதே மனித வாழ்க்கை. இந்த பிறவியினுடைய நம்மை உயிர் நம்மை உருவாக்கிய நிலையுடைய இந்த மூல தத்துவம் என்ற இதை உணர்ந்து குருநாதர் காட்டிய அருள் உணர்வை நாம் பெற்று அதை வளர்த்துக் கொண்டால் நாம் அந்த எல்லையில்லாத அந்த பிரபஞ்சத்தில் என்றும் 16 என்று அழியாத நிலைகளாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த ஞானிகள் வாழும் அந்த உலகத்திற்கு நாம் சென்று இங்கே நாம் எந்த என்றுமே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அந்த அழியாத ஒளி உடலை நாம் பெற்று அங்கே வாழ முடியும். அதைத்தான் இன்று எனது குருநாதர் இந்த அனுபவங்களை எல்லாம் கொடுத்தார் என்றாலும் நீங்களும் இதை வளர்த்துக் கொண்டால் நமது குருநாதர் என்று அதை நீங்கள் சொந்தம் கொண்டாடி அந்த நம் குருநாதருடைய அணைப்பில் நாம் அனைவருமே ஒருங்கிணைந்து நமது என்ற நிலையில் அங்கே குருநாதர் வாழும் அந்த சப்தரிஷி மண்டல எல்லையை எளிதாக அடைய முடியும் என்று குரு இந்த உபதேச வாயிலாக நமக்கு குருவினுடைய ஈர்ப்போட்டத்தில் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பை அந்த சந்தர்ப்பத்தை அந்த அருள் வழியை நமக்கு இதில் உணர்த்துகின்றார்கள்.
பல வருஷம் 20 வருஷம் அனுபவித்தேன். இது உங்களுக்கு 10 நிமிஷம் இந்த உட்கார்ந்து சில பேர் உட்கார்றதுக்கு முடியாம எந்திரிச்சு போறவங்களும் உண்டு, வெளிக்கு போகணும் ஒண்ணு போகணும் உண்டு, உட்காந்து எடுக்கிறேன் கால் வலிக்கிறவன் உண்டு, சீக்கிரம் சாமி கிட்ட போய் ஆசீர்வாதிட்டு ஊருக்கு போதான்னு நினைச்சு இப்படி என்னமோ அழுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சா நிச்சயம் உங்களுக்கு கால் வலி வரும், இடுப்பு வலி வரும், கொஞ்சம் எந்திரிச்சு போகலாமான்னு சொல்ல வரும். இந்த உணர்வின் தன்மை ஈர்க்கவில்லை என்றால் இந்த உணர்வின் தன்மை அங்கே இயக்கத்தான் செய்யும். அதை பெற வேண்டும் என்று இயக்கம் என்றால் இது கூட அதை அடக்கி நாம் பெரும் பாக்கியத்தை நாம் பெறுகின்றோம். அதனால் இதை கதா காலச்சாமம் செய்யும்போது சிரிக்க பேச வேண்டும். கிண்டல் பண்ண ஆகா என்று சிரித்து கொண்ட இவங்க மறந்துடுவாங்க, நான் அப்படி சொல்றதுக்கில்லை. அந்த அருளை நீங்கள் பெற்றால் இருளை அகற்ற முடியும் என்ற நிலை வருகின்றது. பொறுமையுடன் பொறுத்திருந்து உணர்வின் தன்மை பதிவாகி நுகரப்படும் போது இப்ப சில பேருக்கு இடுப்பு வலி, கால் வலி, நெஞ்சு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம், ஆற்றுல படபடாமல் துடிக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கும். உட்கார முடியலன்னு சொல்றவங்களும் இப்போ அமைந்து உட்கார்ந்துருப்போம். இதை கேட்க கேட்க உள்ளுக்கு போக போக இந்த உணர்வுகள் உங்களை அமைதிப்படுத்திருக்கும். ஆகவே நான் ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்கார மாட்டேன்னு பாரு, இப்போ 2 மணி நேரம் உட்கார்ந்துருப்பான், நான் எப்படி உட்கார்ந்தேன்னு தன்னை மறந்துருப்பான். ஆக எதன் உணர்வை கவர்கின்றமோ அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளரப்படும் போதும் அந்த தீமை என்ற உணர்வை நம்ம நுகர முடியாத நிலையை தடைப்படையும், அது வளர்கின்றது தீமை குறைக்கின்றது. அதனால்தான் உங்களை மணிக்கணக்கில் சொல்லி அதை மற்றது உடல்லையோ மற்ற தொழிலின் நிலையை மறந்துவிட்டு சாமி சொல்லும் அந்த அருளியை நாம் பெற வேண்டும் என்று இயக்கத்தில் எவர் உட்கார்ந்திருக்கின்றவரோ அவருக்கு அந்த அருள் உணர்வு பதிவாகின்றது. உங்கள் நினைவு அதை தீமையில் அகற்றும் சக்தியாக மாறுகின்றது. ஆகவே இப்போ நம்ம ஒத்து கேட்போம், அவன் என்ன செய்யணும் பார்க்குறான் அப்படின்னு நினைச்சு ஒத்து கேட்போம். அந்த உணர்வு ஒட்டு கேட்டப்போ நினைச்சியும் அந்த தீமை நிலையிலேயே அதை சொல்ல ஆரம்பிப்பான். அவன் செய்யும் தீமை உணர்வு ஒட்டு கேட்டப்போ நாம் அவனை எப்படி தப்புவதான எப்படி கெடுப்பது என்ற உணர்வு வரும். அந்த பதிவானத்தின் நினைவு அறிவறிகின்றது. இதே போலதான் நாம் இப்ப என்னசுறோம், நம்ம உடல் இருக்குன்னு இறப்பா கொஞ்ச நேரம் நான் அந்த சாமி சொல்ற அந்த துருவ நட்சத்திரம் கொஞ்சம் ஒட்டு கேட்டு அந்த உணர்வின் தன்மை நீ ஒட்டிவிட்டால் அதன் உணர்வின் தன்மை தீமை நீக்கும் அருசக்தியாக மாற்றுகின்றது. அது உங்களை நம்ப வேண்டும். சாமி செய்வார், சாமியார் செய்வார், ஜோசியம் செய்யும், வாசு சாசனம் செய்யும், மீன் மேராஜி செய்யும், இதெல்லாம் இந்த உடல் நீச்சைக்கு சிறிது காலம், மீண்டும் அந்த மீன் மேராஜி ஆனாங்கிறி வாசு சாசனம் ஆனாங்கிறி இந்த வாழ்க்கையில் அவர் முழுமையாக அனுபவிக்க முடியுமா என்றால் கேள்வி கொடுக்க சொல்லுங்க. இதற்கு பின்னாடி குழந்தைய காப்பாற்றும் வாசு சாப்பிட்றதால இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன நல்லா இருக்கும் சொல்ல சொல்லுங்க. நீங்க கேண்டி ஆட்டு இது பண்ணுங்க பாருங்க கொடுப்பாரா. நான் வாசு சாஸ்திரிகள் சொல்லவில்லை, நமது மனதில் இங்கு இருக்கக்கூடிய அழுக்கை அந்த தீமையான உணர்வு இதுவே நீக்கி பழக வேண்டும். இந்த வாசப்படியில் அனுசி தீமையில் புகாதபடி இந்த தீமையான உணர்வை விலக்கி பழக வேண்டும். ஆக வாசு என்றால் நம் உயிர் வாசுதேவன் சுவாசித்த உணர்வுகள் தான் நாங்கள் இயக்குகின்ற இதை என்ன செய்தால் மறைமுகமாக படித்தவன் படித்தவர்கள் இதில் வாசு சாஸ்திரம் இப்போ அவர் சொல்றதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உருவாக்குகின்றது. அது சிறிது காலம் இருக்கு, அவன் சொன்னதை கேட்கவில்லை என்றால் மீண்டும் அதனால தான் எனக்கு இப்படி வந்ததுன்னு இதைத்தான் உருவாக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஆகவே நமக்கு மனிதனுக்கு ஜோதிடம் இல்லை, ஜாதகம் இல்லை. ஆக மரத்துக்குண்டும் இந்த சூரியனுக்கு உண்டும், ஆக மற்ற உயிரினங்களுக்குண்டும், ஆனால் மனிதனுக்கு இல்லை. ஆக மதிக்கொண்டு விதியை மாற்றக்கூடியவன் நம் நுகர்ந்த உணர்வுகள் அதிகமாக சேர்த்தால் அது விதியாக மாறுகின்றன. மதியின் தன்மை இந்த இருளை நீக்க வேண்டும் என்று மதியை கூற்றினால் இந்த இருளை மாற்றி அமைக்கும் இந்த சக்தி உண்டு. ஆக மனிதன் 6வது அறிவினால் நாம் எதனையும் வெல்லக்கூடிய நிலை உண்டு. ஆகவே இந்த உடலில் 1000 வருடம் வாழ வேண்டுமென்றால் இருக்கலாம், ஆனால் புறநிலை நுகராத நிலையில் அடங்கலாம். இப்படி அடைப்பட்டவர்கள் சில பேர் புறநிலை இயங்காதபடி இந்த உயிருக்குள் தொடர்ந்து கொண்டு ஒரு குகைக்குள் இறங்கி இதே உணர்வு துடிப்பு நிலை கொண்டு சிறைக்குள் அடைப்பட்டுள்ளார்கள். ஆகவே அவர்கள் வெளிவரும் நிலையில்லை. காலத்தால் அது தோன்றும் போது வந்துவிட்டார், இதுவும் வந்தது சைத்தான். அப்போ உணர்வின் தன்மை தோண்டப்படும் போது சாபலைகள் அங்கே சேரும், அவன் உடலுக்குள்ளே சென்று இருக்கும். இந்த உணர்வின் தன்மை இப்படி மாறிதான் வருகின்றதை தவிர இதுக்கு அவன் எமைமலை சாரலில் ஆக புதையுண்டு கிடந்தால் எத்தனை பேர் ஓம் நமச்சிவாய்
ஓம் நமச்சிவாய் என்று இருப்பதும், ஹரிஓம் நமோ நாராயணா என்றும், அதன் வழி மதங்கள் காட்டி அறுவழியில் பெற்றவர்கள் கொகையில் அடைப்பட்டு இந்த உணர்வின் தன்மை உடல் சுருக்கப்பட்டு உணர்வின் ஒளி மட்டும் அந்த உடலுக்குள் உண்டு. ஆக கொகைக்குள் அடிப்பட்டவர்கள் காலத்தால் இப்ப வீடு கட்டும் தோன்றால இங்கு ஒரு இருந்தது அப்படின்னு சொல்வார். இப்படியெல்லாம் சில மலைப்பகுதிகளில் இது உண்டு. இதை போல சில மலைப்பகுதிகள் உண்டு பார்க்கலாம். இன்னைக்கு இது என்ன மலை, இது ஆந்திரா பக்கத்தில் இருக்கிறது, அங்கே இது இருக்கு. வள்ளி மலையில் ஒரு குகை இருக்குது, திருத்தணியில் ஒரு குகை இருக்குது, இந்த மாதிரி மலை பழனி மலையில் ஒரு குகை இருக்குது. சில இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி சில தவயோகிகள் தன் இருக்க வேண்டும் குகைக்குள்ள அடங்கி உண்டு. காலமானத்தில் முடிந்து போனதும் உண்டு. ஆக இந்த உடலுக்கு பின் என்ன என்ற நிலையில் முழுமை அடைவதில்லை. இன்னொரு உடலுக்குள்ள தான் புகுந்து இந்த உணர்வின் இயக்கமாகி மீண்டும் சூன்யமாகி விடுகின்றது. ஆகவும் அவர்கள் பெற முடியாது. ஏனென்றால் இதையும் எல்லா குகைகளிலும் பதிவான நிலைகளையும் எதை பெற வேண்டும் என்று எண்ணினான், எதற்குள் அடைப்பட்டுள்ளான். ஆகவே இந்த உடலுக்குள்ளே அடைப்பட்டுள்ளான் சிறைக்குள். ஆனால் இதற்குள் அவன் மாறுவதில்லை. சந்தர்ப்பம் வந்தால் அவனுடைய சூழ்நிலை மாறினால் இதுவும் மாறிவிடுகின்றது. ஆகவே நிலையானது அது ஒன்று. ஆக உலகில் பீகா நிலை என்ற நிலை அடைவது துருவ நட்சத்திரமே. அந்த உணர்வின் தன்மை நீ பருகும் தன்மை எவ்வாறு நீ பெற வேண்டும் என்பதற்குத்தான் இது அலைந்தேன் தெரிந்தேன் அறிந்தேன். அந்த உணர்வின் அணுவாக விளைவித்த ஞானவித்த உங்கள்கிட்ட பரிசேரன் இத்தனையும் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நீங்கள் நுகரப்படும் நுகர்ந்த உணர்வு அந்த ஞானத்தின் உணர்வாக பிரிவாகி இதை நீங்கள் வளர்த்து கொண்ட இருளை அகற்றி ஞானியாகி ஆக மெய்ப்பொருக்கான உணர்வுடன் ஒன்றி இனி பிறவில்லா நிலைகள் அடைதல் வேண்டும். அப்படி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் வீட்டில் கணவனும் மனைவி என்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களோ இது சொர்க்கமாகலாம். ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டோன்னா நரகம் தான். ரெண்டு பேரும் உற்சாக பண்ணி நரகலோகம் போயிட்டே இருக்கு. அதனால கணவன் மனைவி முதல்ல அந்த அகசின் வாழ்ந்தது போல கணவன் மனைவி ஒன்று சேர்த்து வாழும் தன்மை பெற வேண்டும். ஆக ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க நரகலோகம் தான். நம் எண்ணமே நம்மளுக்கு எமலோகமாகி இனி மனிதனை பிறக்க முடியாதனாலே நம்மை பிரித்து விடும். பரிவும் பண்பும் பாசம் கொண்டு பாசத்தால் பிறருடைய வேதனை நுகர்ந்தால் அந்த உணர்வு நம்ம உடலுக்குள்ளானால் நம் எண்ணமே எமனாகின்றது. ஆக அருளி என்ற உணர்வின் தன்மை அவர்கள் உடல் உள்ள அந்த அருளி அவன் பெற வேண்டும் என்று தடுத்து நமக்கு நிறுத்தி அவன் உடல் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் ஆக நமக்கு சொர்க்க லோகத்தை உருவாக்கும். ஆகவே நமக்கு சொர்க்க வாசல் உயிர். இதன் வழி சென்று உன்ன உடலை உருவாக்கும் போது இந்த உடலை விட்டு செல்லப்படும் போது சொர்க்கத்தை அழைத்து செல்லுகின்றது நமது உயிர். ஆக நம்ம எண்ணத்தில் கொண்டு வேதனை என்ற உணர்வும் யமலோகத்திற்கு யமனாகி நரகலோகத்திற்கு அழைத்து செல்கின்றோம். நரக வேதனைப்படும் உணர்வு கொண்டு இதனை கொண்ட வேண்டாம். இந்த நரக வேதனை பற்றி கொண்டிருக்கும் மற்ற உயிரினுடன் அழைத்து செல்கின்றது நமது உயிர் என்ற நிலையை தெளிவாக கூறினார். நமது குன்னார் அனுபவத்தை பெற செய்தார். அழிந்துணர்ந்து ஒவ்வொரு நொடியிலும் அறிவதற்கு எனக்குள்ளும் தீமைகளை பாய்ச்சினார். இந்த உணர்வின் நினைவுகள் எவ்வாறு ஆகிறது என்ற நிலையை உணரச் செய்தார். இதிலிருந்து நீ மீளும் மாற்றம் என்ன? அத்தனை துன்பங்களை அனுபவித்து மீழ்வதற்கு காட்டினார். நாம் எப்படி ஒரு பொருளின் தன்மையை திரவகித்து ஊற்றி இது பரிசித்து பார்த்து ஒவ்வொரு பொருளின் தன்மையை பெறுகின்றோமோ என் உடலையே இந்த உணர்வுகளை பாய்ச்சி இந்த உணர்வின் தன்மை அறியும்படி செய்து அத்தகைய நிலையை உருவாக்கினார் எமது குருநாதர். ஆகவே நாம் இதை பெற்ற வேண்டால் நமது என்ற நிலையில் சொந்தம் கொண்டாட முடிகின்றது. இப்போது எனது குருநாதர் இதை உணர்ந்து நகர்ந்து அந்த உணர்வின் தன்மையும் அந்த குரு வழியில் நமக்குள் நமது என்று ஒன்று சேர்த்து வாழும் தன்மைகள் அங்கே வருகின்றது. ஆகவே இதை இந்நேரவரிலும் உபதேசித்த உணர்வு வலுகொண்டு உங்கள் வாழ்க்கையில் அந்த அபிஞானத்தை பெறவே இதை செய்தது. இப்ப கேட்டுணர்ந்த உணர்வு அனைத்தும் உங்கள் இது ஒரு பெரிய தியானம். அது துருவ நட்சத்திரத்தின் உணர்வு ஈர்க்கப்பட்டது. நீங்கள் நுகர்ந்தீர்கள்.